இருபத்தெட்டு பிளஸ் 2008 அப்போ 6136 வருடங்கள் ஆயிருக்குது. ஆனால் தோன்றி இந்த விஞ்ஞானிகள் போய் பேசுவாங்க சொல்லிட்டா தேவன் அருமையான குணப்படுத்திருக்கிறார். அப்போ 15,000, 20,000, 30,000 அது உண்மை. எது உண்மைனா இந்த பூமி இருக்கிற பூமி மற்றும் சிருஷ்டிப்புகள் அது தோன்றி எப்படின்னு சொல்லலை. அது வேணா ஓகே, ஆனா மனிதன் தோன்றி இவ்வளவு வருடங்கள் தான் இருக்குது. அப்ப 6136 எவ்வளவு மாசம்? இப்ப 5 மாசம் முடிஞ்சிட்டு எத்தனை நாள் கடைசி நாள்? அப்போ 6136 வருடங்கள் 5 மாசம் மனுஷன் எவ்வளவு கிளியர் கணக்கு தேசம் அதை பத்தி நீங்க இப்ப பேசுறீங்க. இப்ப நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக தேவனுடைய வசனம். ஜீசஸ் சொன்னாங்க உங்களுடைய வசனமே சத்தியம் இல்லையா? அப்போ தேவனுடைய வசனங்கள் மேல நம்ம நம்பிக்கை இருக்கும் போது தைரியமே அதை நம்பலாம். அது மட்டும் இல்ல, இந்த வருஷங்கள் அடிப்படையில இன்னும் அநேக தீர்த்த தரிசனங்கள் துல்லியமாக நிறைவேறிக்கு நிறைவேறி கொண்டு வருது வேற இந்த இந்த கணக்கின் அடிப்படையில். அதெல்லாம் கூட நம்ம இந்த மறு வகுப்பு நந்தி கிறிஸ்து வகுப்பு இயேசுடைய 2 வருகையின் வகுப்பு ராஜ்யத்தின் வகுப்புல ரொம்ப கிளியரா நம்ம இருக்கலாம். அப்ப பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் சாமி ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரத்துல முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் நம்ம போறோம், யாரும் நீங்க மிஸ் பண்ண வேண்டாம். இஸ்ரோக்கள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய அன்பின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலும் கிருபையும் சமாதானமும் உங்கள் யாவருக்கும் வருவதாக. இன்றைய தினத்திலும் மீண்டுமாக உங்கள் யாவரையும் நம்ம முகமுகமாக சந்திக்கவும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய மாபெரும் சத்தியங்களை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கொடுத்த இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்புக்காக அவருக்கு முதலாவது நான் கோடானு கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த அநேக வாரங்களாக மாபெரும் ரகசியங்கள் வேதாகமத்தில் மறைந்திருக்கக்கூடிய மாபெரும் ரகசியமான சத்தியங்களை நம்ம அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் வரக்கூடிய வாரங்களிலும் இன்னும் மேன்மையான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொள்வதற்கு தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். அது மட்டும் இல்லை, இந்த இந்த ஒரு வகுப்பிலே வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் இந்த நாளிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்தில் நம்மளுடைய சப்ஜெக்டு பாடம் என்னன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதாவது கால தீர்க்க தரிசனங்களை அறிய உதவும் தெருவுகோள்கள் அப்படிங்கிற தலைப்பில், அதாவது கீஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டைம் ப்ராபசி, அதாவது காலத்தின் காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களை அறிய உதவும் திருவுகோள்கள். எப்படி இது பண்ணாக்கா அந்த திருவுகோள்கள் எந்த திருவுகோள்களை நம்ம பயன்படுத்தினா வேதகமத்தில் மறைந்திருக்குது காலங்கள் பற்றின ரகசியங்கள், அது அதனுடைய விஷயங்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பொதுவாக தெரியும் அப்போ டைம் ப்ராபசி காலங்கள் பற்றிய தீர்க்க தரிசனம் அப்படின்னு என்ன, முதலாவது தீர்க்க தரிசனம்னா என்ன அப்படின்னு சொல்லும் போது அது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதாவது தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது பின்னு ரொம்ப நாளைக்கு பின்பு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்பே சொல்லுகிறது இல்லைங்களா, அதானே தீர்க்க தரிசனம். இன்னைக்கு கூட வந்து தீர்க்க தரிசனம்ன்ற பேரில் வந்து அநேக விஷயங்கள் சொல்கிறாங்க. எப்படின்னா பின்னாடி நடக்க போகிற விஷயங்களே முன்னாடியே நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டு, உங்களுக்கு இன்னும் 2 வருஷத்தில் கல்யாணம் ஆக போகுது, உங்களுக்கு இன்னும் வந்து 2 வருஷத்தில் வேலை கிடைக்க போகுது, உங்களுக்கு இன்னும் வந்து 3 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, இது வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது இல்லைங்களா. இது வந்து இது எல்லாருமே சொல்கிறாங்க, இது கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, அது இந்துலேயும் சொல்கிறாங்க, அதே போல் வந்து எல்லா மதங்களையும் சொல்கிறாங்க. அதுக்கு பேர் என்னங்க? ஆ சரி, அது வந்து இந்துக்கள் சொல்லும் போது அது ஜோசியமாகுது, கிறிஸ்தவர்கள் சொல்லும் போது அதுக்கு கிறிஸ்தவர் ஜோசியமாகுது இல்லை, முஸ்லீம்கள் சொன்னாங்கன்னா அது முஸ்லீம் ஜோசியம் அவ்வளோதான் சொல்லணும். ஆனால் வேதகமத்தின் அடிப்படையில் நம்ம தீர்க்க தரிசனம் என்று பார்க்கும்போது தேவனுடைய மாபெரும் தெய்வீக திட்டங்கள் அது ரொம்ப நாளைக்கு பின்பு நடக்க வேண்டிய விஷயங்களை அவர் முன்பே தம்முடைய புஸ்தகத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அது சம்பந்தப்பட்ட அநேக ரகசியங்கள் எழுதப்படுகிறது, அதுதான் தீர்க்க தரிசனம். இன்றைக்கு தீர்க்க தரிசனத்தினுடைய சரியான பொருள்கள் வந்து தெரியாதனால தவறான சில வழிநடத்தல்கள் இன்னைக்கு அநேகர் போய் கொண்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ தீர்க்க தரிசனம்னா பைபிளில் நிறைய தீர்க்க தரிசனங்கள் இருக்குது. அப்போ அது எதை பற்றினது அப்படின்னா இன்னும் நடக்க போக நடக்காத சம்பவங்களை முன்கூட்டியே தெரியப்படுத்திக்கிறது.
இன்னைக்கு நம்ம படிக்கிற சப்ஜெக்ட் என்னன்னா காலங்கள் பற்றிய தீர்க்க தரிசனம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக போக போறோம். எப்படின்னா தீர்க்க தரிசனம் பத்தி நம்ம வசனத்துல நம்ம படிக்கலாம். தேவன் எப்படி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஏசாயா தீர்க்க தரிசனம் 46:10, ஏசாயா தீர்க்க தரிசனம் 46:10. யாராவது ஒருத்தர் படிங்க. ஆமா, அண்டத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் கொண்டும், கடைசியில் நடக்க போறது காரியங்களை ஆதி முதற் கொண்டும், அப்புறம் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். ஆமா, என்னுடைய ஆலோசனை நிலைநிற்கும். தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த பிளான் வந்து யாருனாலும் என்ன பண்ண முடியாது, ஒரு ஒரு புள்ளி கூட மாற்ற முடியாது. அந்த மாதிரி சக்தி எந்த மனுஷனுக்கே கிடையாது. அவருடைய கை நீடி இருக்குதுன்னா அவருக்கு மடக்கிறதுக்கு எந்த மனுஷனாலே முடியாது. அப்போ அவர் ஒரு தெய்வீக திட்டம் அவர் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டங்களை குறித்து ஏற்கனவே இந்த வேதாகமத்தில் தேவன் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ காலங்கள் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது உங்களுக்கு அது விஷயம் புரியும். தீர்க்க தரிசனம் என்று சொல்லும் போது நடக்க போக நடக்காத விஷயங்களை நடக்க இன்னும் இன்னும் நடக்காத விஷயங்களை முன்கூட்டியே தெரிவிப்பது. காலம் பற்றி தீர்க்க தரிசனம் என்பது என்னங்கப்பா? அந்த தீர்க்க தரிசனங்கள் எந்தெந்த காலங்களில் நடைபெற வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை முன்கூட்டியே தெரியப்படுத்துறது, அதுதான் வந்து. அப்போ இது எப்படின்னா, அந்த தெய்வீக திட்டங்கள் மறைக்கப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்கள் எந்த காலங்களில் நடைபெற வேண்டும் என்பது கூட தேவன் என்ன பண்ணியிருக்கிறாங்க, முன்கூட்டியே தீர்மானம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம மனுஷங்களை எடுத்துட்டால கூட நம்மளே அநேக விஷயங்களை இன்னும் இப்போ அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் கூட நம்ம என்ன பண்ணுறோம், முன்கூட்டியே தீர்மானிக்கிறோம். ஒன்று, ரெண்டாவது எந்த தேதியில் எந்த மாதத்தில் எங்கே நடக்கணுன்றது கூட என்ன பண்ணுறோம்னா தீர்மானிக்கிறோம். இப்போ உதாரணமாக கல்யாணம், கல்யாணம் எடுத்துல நம்ம என்ன பண்ணுறோம், அடுத்த வருஷம் நடக்கிற கல்யாணத்துக்கு இப்போவே உட்காந்து என்ன பண்ணுறோம், பிளான் பண்ணி எந்த தேதி எந்த மாதம் எல்லாமே நம்ம முன்கூட்டி நம்ம மனுஷங்களே அப்படி பண்ணுறோம். அப்போ தேவன் அந்த மாதிரி செய்ய மாட்டாரா அப்படின் போது கண்டிப்பாக அவர் செய்வார். அப்போ அவருக்கு வந்து எந்த காலங்களில் இது எந்தெந்த நிகழ்ச்சிகள் எந்தெந்த காலங்களில் அது நடைபெற வேண்டும் என்பது முன்கூட்டியே தீர்மானம் செஞ்சு வச்சிருக்கிறார். ஆனால் அந்த விஷயங்கள் எப்படி இருக்குதுன்னா அது வேதகமத்தில் ரகசியமான விஷயங்களாக இருக்குது. அதெல்லாம் பூட்டப்பட்டிருக்குது, பூட்டி வச்சு அங்கங்கே பூட்டி வச்சிருக்கிறார். ஒவ்வொரு வசனங்களிலும் பூட்டு போட்டு வச்சிருக்கிறார். அப்போ அந்த வசனங்களில் இருக்கிறது அந்த காலம் சம்பந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களை எடுக்கணும்னா கண்டிப்பாக அதுக்கு சில திறவுகோள்கள் இருக்கு. சாவி போடணும், சீக்ரெட் கோட் இருக்குது, அது போட்டால் தான் என்ன ஆகுதுன்னா அந்த காலம் வெளிப்படும். அப்போ அந்த வருஷங்கள் தேதிகள் முதற்கொண்டு எல்லாம் வெளிப்படும். இல்லைன்னா அந்த சரியான சாவி போகலைன்னா அதை பற்றியே நம்மளுக்கு தெரியாது. ஏதோ நம்ம ஒரு விசுவாசத்தில் போயிட்டுருப்போம், அவ்வளோதான். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த காலங்கள் பற்றி யோபு எழுதும் போது 24:1, யோபு 24:1. ஆமா, சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க அவரை அறிந்தவர்கள். அப்ப உண்மை தேவனை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாது இருக்கிறது என்ன கேட்கிறார் பார்த்தீங்களா. அப்போ என்ன தேவனுக்கு அந்த அவருடைய தீர்மானத்தில் அவர் வச்சிருக்கிற காலங்கள் அவருக்கு மறைக்கப்படுறதில்லை. அதே போல அவரை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கூட என்ன என்ன தெரியணும், கண்டிப்பா காலம் பற்றி தீர்க்க தரிசனம் தெரியணும், காலங்கள் பற்றி தெரியணும். அதை அறியாது இருக்கிறது என்ன? இன்னைக்கு அநேகர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க, நம்மளுக்கு விசுவாசம் போதும், அவ்வளோதான். அதே போல் இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்க, நம்ம குணநலங்களை வளர்த்தினா போதும், சில நேர்மையான குணநலங்களில் வாழ்ந்தா போதும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அது கூட தேவைதான், அதை விட முக்கியமான விஷயங்கள் கூட இருக்குது. கடவுள் நியமித்த நாட்களை கூட நம்ம என்ன பண்ணோம், கணக்கு பண்ணி தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லைங்க அப்போ தான் நம்ம எந்த காலங்களில் வாழ்கிறோம், என்ன செய்யணும், எப்படி இருக்கணும், எல்லா விவரங்களும் தெரியும். இல்லைன்னா ஏதோ ஒரு கண்ணு மூடிட்டு போகிற மாதிரி அது வந்து அந்த குருட்டு பக்தி அல்லது குருட்டு விசுவாசம் தேவன் அது அது அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. அதனாலதான் ஜீசஸ் சொன்னாங்க, அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணும்னா ஆவியோடும், ஆவியோடும்னா என்ன அர்த்தம்னா தெளிந்த புத்தியோடும், வித் சவுண்ட் மைண்டு, அப்புறம் உண்மையோடும், அந்த வார்த்தைகளுக்கு உண்மையாக இருக்கும் போது அவர் அப்படிதான் நம்ம அவரை தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறார். ஏதோ ஒரு குருட்டு விசுவாசத்தில் இருக்கக்கூடாது. ஆக எல்லா விஷயங்களையும் தெரிந்தவர்களாக தான் நம்ம இருக்கணும். ஏன்னா ஆனால் சில ரகசியங்கள் இருக்குது, அதையே வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அதை கண்டுபிடிக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம். ஆக நம்மளுக்கு இந்த வசனத்தில் என்ன புரியுதுன்னா சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாது இருக்க அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் கண்டிப்பாக ஏற்கனவே முன்கூட்டியே சில தேதிகளும் சில வருஷங்களும் சில நாட்களும் அங்கே நியமனம் ஆகிட்டு இருக்குது, ஏற்கனவே ஆகிட்டு இருக்குது. நம்ம இனி வரக்கூடிய வகுப்புகள் எல்லாம் அதை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ரொம்ப முக்கியமானது காலம் பற்றி தீர்க்க தரிசனம். உதாரணமாக நம்ம தேவனுடைய ராஜ்யம் இது எந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்களா, தேவனுடைய ராஜ்யம் பற்றி எவ்வளோ வகுப்புகள் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எந்த வருஷத்தில் ஸ்டார்ட் ஆகும் தெரியுமா? ஆனால் பைபிள் இருக்குமா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அந்த வருஷம் இருக்கும், கண்டுபிடிக்கலாம். அதே போல் கர்த்தராக இயேசுனுடைய இரண்டாம் வருகை வருவாரா வரமாட்டாரா? வருவார். எந்த வருஷம் வருவார் 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 சொல்லிட்டே இருக்கிறதா? எந்த வருஷம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். அந்த தேதி நம்ம தெரிஞ்சால் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. தேவன் அந்த மறைச்சி வச்சுருக்காரு. அதே போல் அந்தி கிறிஸ்து பற்றி எவ்வளோ வருஷம், அந்தி கிறிஸ்துனா எவ்வளோ வருஷம் ஆச்சு, என்ன விஷயம் எல்லாம் தேவன் கொடுத்துருக்குறாரு. அப்போது இந்த உலகத்தின் முடிவு எல்லாமே இருக்குதுங்க. அப்போ நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியவங்களாக இருக்கிறோம். உதாரணமாக சில காலம் பற்றிய தீர்க்க தரிசனங்கள் சம்மந்தப்பட்ட வசனங்கள் இன்றைக்கி நம்ம படிக்கலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண போகிறதில்லை, அது பின்னாடி வகுப்புகளில் படிக்க போகிறோம். ஆனால் அந்த காலம் பற்றின ரகசியங்களை புரிந்து கொள்வதற்கு என்ன வழிமுறைகள் பயன்படுத்தணும், சாவி எந்த சாவி போட்டால் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம், எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிற மெத்தட் மட்டும் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிப்போம். ஆனால் வரக்கூடிய வகுப்புகளில் அதெல்லாம் நம்ம இயேசுனுடைய இரண்டாம் வருகை, தேவனுடைய ராஜ்யம், இன்னும் அந்திகிறிஸ்து பற்றி, இன்னும் பல இந்த உலகத்தின் முடிவு பற்றி எல்லா காலங்களில் சம்மந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்களை ஆராய்ச்சி செய்ய போகிறோம். அப்போ அது சம்மந்தமாக இன்றைக்கி சில வசனங்களை நம்ம படிக்கலாம். காலம் சம்மந்தப்பட்ட வசனங்கள், அதாவது வெளிப்படுத்தல் 12:6. ஆமா, ஸ்திரியானவள் எங்க ஓடிட்டாரு, வனாந்திரத்துக்கு ஓடியாச்சு. அங்க எவ்வளவு நாள்? 1260 நாள் அளவும். இங்க வந்து தேவன் ஒரு கால கணக்கு கொடுக்கிறார், 1260 நாள். என்ன அது? எந்த ஸ்திரீ வனாந்திரத்துக்கு ஓடிடுச்சு? யார் அந்த ஸ்திரீ? வனாந்திரம்னா என்ன? 1260 நாள்னா என்ன? எல்லாம் மறைப்பொருளாக இருக்குது, ஆனால் இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ண போறோம். அதுலயே 14 படிங்க. இங்க ஒரு கால கணக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எவ்வளவு? ஒரு காலம், அப்புறம் காலங்கள், அப்புறம் அரை காலம். நீங்கள் வசனங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வரணுங்க. நான் சொல்கிறது வசனங்கள்லாம் நீங்கள் படிக்கணும், ஃபாலோ படிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த விஷயங்களே புரியும். இல்லைன்னா காலக்கணக்குகள் புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக பைபிள் எல்லாரும் வச்சு அந்த வசனங்களை நீங்கள் செக் பண்ணும். ஏன்னா வரக்கூடிய வகுப்புகள் எல்லாம் வசனங்கள் தான் உங்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கணும். நான் பேசுறது உங்களுக்கு அது வந்து ஒரு உதவி, அவ்வளோதான். ஆனால் உங்களுடைய விசுவாசம் மற்றும் உங்களுடைய நம்பிக்கை வந்து வசனங்கள் அடிப்படையில் தான் இருக்கணும். இல்லைன்னா அது வந்து அது வேஸ்ட்டு, அந்த விசுவாசம் வேஸ்ட். அதனால் வசனங்களை நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது புரியும். அந்த வசனத்தில் அங்கே சொல்லுது, அதே போல் அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போகும்படி இரண்டு, அதாவது பெருங்கழுகின் இரண்டு சட்டைகள் கொடுக்கப்பட்டன. எவ்வளோ காலங்கள்? ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம் அப்படிங்கிற ஒரு கணக்கு அங்கே கொடுக்கப்பட்டுது. 13:5 படிங்க. வெளிப்படுத்தல் 13:5.
துஷ்டவரின் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது. 42 மாதம்
பார்த்தீங்களா? அப்போ அங்கே எவ்வளோ எவ்வளோ மாதம்? 42 மாதம். 42 மாதம் அதுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இதெல்லாம் இன்னைக்கு இதெல்லாம் ஒரு கால சம்பந்தப்பட்ட வசனங்கள், அதுதான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதே போல் தானியேல் தீர்க்க தரிசனம் நம்ம எடுத்துக்கொண்டால், தானியேல் 12:11 பாத்தீங்களா, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் மறுவறுப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் தானியேல் சொல்றாரு. எவ்வளவு நாள்? 1290. அங்கு ஸ்திரியானவர்கள் வனாந்திரத்துக்கு போனது 1260, இங்க 1290 நாள் செல்லும். அப்புறம் அடுத்த வசனம் 12 1335 நாள் வரைக்கும் காத்திருந்து சேருகிறவர் பாக்கியம். இங்க ஒரு கணக்கு எவ்வளவு? 1335. இதெல்லாம் என்ன? இதெல்லாம் வந்து தேவனுடைய தேசிய திட்டத்துல அவர் கொடுத்துட்டு இருக்கிறார். அதுலயே 7வது வசனம் பாருங்க. கரெக்ட் தான். பாத்தீங்களா எவ்வளோ? இங்க ஒரு காலம் நம்ம ஏற்கனவே வெளிப்படுத்தல வாஸ்த அதே மாதிரியான ஒரு வசனம் இங்கே சொல்லப்பட்டுக்குது. எவ்வளோங்க? ஒரு காலமும் காலங்களும், அப்புறம் அரைக்காலமும். ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும். இன்னொரு வசனம் படிங்க வேணா, தானியேல் ஏழாம் அதிகாரம் 25. பார்த்தீங்களா எவ்வளோ? இங்கே கூட ஒரு காலம், காலங்கள், அரைக்காலம், இங்கே கூட அதே வார்த்தைகள் வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான அதிசயமான காலங்களை தேவன் விளக்கி சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். தானியேல் 8:14 கூட நம்ம படிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ? 2300 ராப்பகல். அப்போ 2300 நாட்கள், அது என்ன கணக்கு? எங்கே ஸ்டார்ட் ஆகும், எங்கே முடியும், இதெல்லாம் என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? அப்போ இதெல்லாம் வந்து அநேகர் இதெல்லாம் வந்து படிக்கவே மாட்டாங்க. அதனால தான் நம்ம கிறிஸ்தவர் நண்பர்கள் நம்ம பார்க்குறோம் சங்கீதம் நீதிமொழி தான் படிக்கிறார் அதிகமாக படிக்கிறது. அதான் ஏன்னா அதான் சுலபமாக இருக்குது, இதுக்கெல்லாம் போகிறதே இல்லை. ஏன்னா வந்து இதில் நிறைய மறைப்பொருள்கள் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த கால கணக்குகளை நம்ம புரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக இது தீர்க்க தரிசன பாஷையில் தேவன் எழுதியிருக்கிறாங்க. பல்வேறு பாஷை முறை பைபிளில் பயன்படுத்தப்பட்டுக்குது இல்லைங்களா? ஊமை மொழி, அடையாள மொழி, இன்னும் வந்து நேரடியான மொழி, இன்னும் நிழலும் பொருளும் வகையில். அதே போல் தீர்க்க தரிசன முறைப்படி கூட தேவன் எழுதிக்கிறார். அப்போ தீர்க்க தரிசன பாஷையில் கொடுக்கப்பட்டுக்குது இந்த கால கணக்குகள். அவைகளை நம்ம புரிந்து கொள்ளணும்னா தீர்க்க தரிசன காலக்கணக்கின் முறையின் படி தான் போடணும். இப்போ உதாரணமாக ஸ்கூல்லலாம் கணக்கு இருக்குதுங்க, எல்லா கணக்கும் எல்லாருனால போட முடியுங்களா? ஏதோ கூட்டல் கழித்தல் வகுத்தல் நம்ம போடலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு 6ஆம் கிளாஸ் குழந்தையினுடைய கணக்கு புஸ்தகம் மெட்ரிகுலேஷன்ல படிக்கிறவங்க இதை எடுத்து இன்னைக்கு ஒரு SSLC படித்து ஒரு போடுவாரா? எனக்கே தெரிய மாட்டேங்குது. எங்கள் பசங்க சில நேரத்தில் சந்தேகம் கேட்குறாரு, A+B+2+X+ இப்போ போடுறாங்க, போட்டால் இது என்ன எடுத்துகிட்டு போடாமல் செய்யணும். ஏன்னா அது நம்மளுக்கு புரியுது இல்லை. ஏன்னு கேட்டால் அதுக்கு சில ஃபார்முலா இருக்குதுங்க. அப்போ அந்த கணக்குகளை போடணும்னா அதுக்கு முன்னாடி இவனுக்கு என்ன படிக்கணும்? ஃபார்முலா படிக்கணும். உங்களுக்கு தெரியும் அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் தான் அந்த கணக்கு வெளிக்கொண்டு வர முடியும், கணக்கினுடைய அந்த விடை அவங்க கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா முடியாது, ஃபார்முலா தெரியாமல உள்ளே போகவே முடியாது. அப்போது சாதாரண கணக்குகளே இப்படி இருக்குதுங்க.
அப்ப தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் கணக்குகளை நம்ம புரிந்து கொள்ளணும்னா கண்டிப்பாக தீர்க்க தரிசன ஃபார்முலாஸ் நமக்கு தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சாதான் இந்த கணக்குகளை போட முடியும். அப்ப அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ரெண்டே ரெண்டு தீர்க்க தரிசனங்களை நம்ம எடுத்து அதனுடைய விவரங்களை கண்டுபிடிக்கலாம், அந்த வருஷங்களை கண்டுபிடிக்கலாம். ரெண்டே ரெண்டு தீர்க்க தரிசனம் ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப கடினமானது இல்லை. ஒன்று வந்து தானியேல் தீர்க்கதரிசியின் மூலம் சொல்லப்பட்டது, இன்னொன்று நம்முடைய கர்த்தராக இயேசு மூலம் சொல்லப்பட்ட காலக்கணக்கு. ரெண்டே ரெண்டு மட்டும் நம்ம படிக்கலாம். முதலாவது தானியேல் மூலம் சொல்லப்பட்ட காலக்கணக்கு, ஒரு கணக்கு தேவன் கொடுத்தார். என்ன கணக்குனா தானியேல் 9:25-27. இருபத்தி நாலாம் வசனத்திலிருந்து நீங்க படிக்கலாம். பாத்தீங்களா, இந்த வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா என்ன வருது, மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் அப்புறம் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்றதுக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்தரிக்கிறதுக்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கும் உன் ஜனத்தின் மேலும் பரிசுத்த நகரத்தின் மேலும் எவ்வளவு வாரங்கள் செல்லும், 70 வாரங்கள். அப்ப இங்க 6 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த 6 விஷயங்கள் நிறைவேறுவதற்கு எவ்வளவு வாரங்கள் செல்லும்? தானியேல் கிட்ட தேவன் சொல்றாங்க, உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் பாத்தீங்களா எவ்வளவு வாரங்கள், 70 வாரங்கள். அப்போ தானியேலுடைய ஜனங்கள் யாரு? உன் ஜனம்ங்கிறது சொல்லிக்கிறாரு, உன் ஜனம்ன்றது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் இல்லைங்களா. அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல சொல்லப்பட்டிருக்கிறது 6 காரியங்கள் நிறைவேறணும்னா 70 வாரங்கள் செல்லும். அப்புறம் படிங்க சார். இந்த வசனம் கூட நீங்க ஃபாலோ பண்ணி பாத்தீங்கன்னா இப்போதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுறது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் வரைக்கும் எவ்வளவு வரும்? 7 வாரமும் அப்புறம் 62 வாரமும். அப்ப மொத்தம் எவ்வளவு வாரம்? 69 வாரம் இல்லைங்களா. இது மொத்தமா 69 வாரம் செல்லும்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எப்படி பண்ணிருக்கிறார்? 69 ரெண்டா பிரிச்சிருக்கிறார், 7 வாரமாகவும் 62 வாரம். 69 வாரம் செல்லும். அப்போ என்ன நடக்கும்? அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இந்த மாதிரி நடக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் வசனம், ஆனா அந்த 67 வாரம் முடிஞ்சு அதை தொடர்ந்து வருகிற 62 வாரம் முடிஞ்சு முடியும் போது மேசியா என்ன ஆயிடுவார்? சங்கரிக்கப்படுவார். பட்டது அப்புறம் அந்த லாஸ்ட் வார்த்தை பத்தி பேசுறார். 60 மொத்தம் நம்மளுக்கு 70 வாரம் கணக்கு கொடுத்துருக்கிறார். 70 வாரத்தில் 69 வாரம் சொல்லிக்கிறார், 7 வாரம், 62. அப்ப 69 போயிடுச்சு. இப்ப மிச்சம் எவ்வளவு வாரம் இருக்குது? 1 வாரம் இருக்குது. அந்த 1 வாரம் பத்தி 27 வசனத்துல நம்ம படிக்கும் போது அந்த லாஸ்ட் 70வது வாரத்தில் என்ன செய்வார் அவரு? யார் அவரு? மேசியா. என்ன பண்ணுவார்னா அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது. அப்ப எத்தனை நாள்? 1 வாரத்துக்கு 7 நாள், பாதி சென்ற போதுங்க போது 3 நாள். 3 நாள் செல்லும் போது என்னத்தையும் ஒளிய பண்ணுவார்னா பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவார். அப்புறம் ஆமாம், இது வந்து ஒரு கால கணக்கு. அப்போ தானியல் தீர்க்கதரிசனத்தின் மூலம் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த 70 வாரங்களுக்குரிய தீர்க்க தரிசனம் இது என்ன, அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஒரு ஆராய்ச்சியாக இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த வசனத்தின் மூலம் இந்த வசன பகுதியில் நம்ம கண்டுபிடிக்கிறது என்னன்னா, அந்த வசனங்களை நீங்கள் திருப்பி படிக்கலாம். 24 வசனத்தை நம்ம கண்டுபிடிச்சோம், 70 வாரங்கள் குடிக்கப்பட்டிருக்குது. மீறுதலை தொலைக்கிறதுக்கும் பாவங்களை மீறுதலை தவிர்க்கிறதுக்கும் பாவங்களை தொலைக்கிறதுக்கும் அக்கிரம நிவர்த்திக்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதுக்கும் தரிசனம் தீர்க்க தரிசனத்துக்கெல்லாம் சீல் போடுறதுக்கும் அப்புறம் பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுறதுக்கும் 70 வாரங்கள் செல்லும். அதைத் தொடர்ந்து எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மெசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அப்போ அதில் நம்ம பார்க்குறோம் 69 வாரங்கள். அப்புறம் அந்த 70 வாரத்தில் நடக்கிறது என்னன்னா, அந்த வாரத்தில் பாதி சென்ற போது மேசியா சங்கரிக்கப்படுவார். அது மட்டும் இல்லை, அந்த 62 வாரம் சென்ற பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அதில் அந்த லாஸ்ட் வாரத்தில் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அப்படிங்கும் போது இதனுடைய விவரமெல்லாம் என்ன? அப்போது நம்முடைய கர்த்தராக இயேசு பற்றின அவருடைய முதலாம் வருகை பற்றின தீர்க்க தரிசனம் வேதாகமத்தில் இங்கே ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் கொடுக்கப்படுது. அப்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு மேசியா பற்றின ஒரு தீர்க்க தரிசனம் அல்லது ஒரு வாக்குத்தத்தம் அந்த காலத்திலிருந்து இருக்குது. எப்பிருந்து? மோசே காலத்திலிருந்து தேவன் கொடுத்தார். மோசே சொன்னார் இல்லைங்களா, என்னை போல ஒரு தீர்க்க தரிசியை உங்கள் சகோதரர் மத்தியிலிருந்து தேவன் எழும்ப பண்ணுவார். அந்த தீர்க்க தரிசியினுடைய சொல் கேளாதவன் ஜனத்தில் படிக்கி நிர்மூலமாக்கப்படுவான் சொன்னார். அதே போல ஏசாயா தீர்க்க தரிசி கூட சொன்னார் இயேசு பத்தி, தன் அவருடைய முதலாம் வருகை பத்தி, மனுஷனாக உலகத்துக்கு வர்றத பத்தி, அதை பத்தி ஒரு தீர்க்க தரிசனமா அவர் வருவதற்கு ரொம்ப நாளைக்கு முன்பாகவே சொல்லப்பட்டது. இன்னைக்கு நம்மளுக்கு இயேசுனுடைய முதலாம் வருகை பத்தி தீர்க்க தரிசனமா, இரண்டாம் வருகை பத்தியா? இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாம் இரண்டாம் வருகை பத்தி, இன்னும் அது நடக்கல. ஆனா வந்து அது அவருக்கு அவங்களுக்கு முதலாம் வருகை பத்தி, ஏன்னா அது சொல்லும் போது இயேசு இந்த உலகத்துக்கு வரவே இல்லை, அப்ப அவர் வருவாருன்ற அந்த வாக்கு தத்தம் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே சொல்லப்பட்டது. அது சம்பந்தப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் தான் இங்க தானியேலின் மூலம் தேவன் வெளிப்படுத்துறார். அப்ப கர்த்தர் மனுஷனாக இந்த உலகத்துக்கு வருவதை பற்றின ஒரு தீர்க்க தரிசனம், இதுல என்னெல்லாம் விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். அப்படிங்கும் போது அந்த 70 வாரங்கள் சொல்லிக்கிறார். இப்ப இந்த 70 வாரங்கள் எங்க ஸ்டார்ட் ஆகுது, எங்க வந்து முடியுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் நீங்க நம்ம கண்டு எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது கூட இங்க கொடுத்துருக்குது, அதே போல எங்க முடியுங்கிறது கூட கொடுத்துருக்குது. இப்ப நம்ம படிக்கலாம், அதுல நீங்க 25 வசனம் நீங்க படிங்க. எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல். அப்படின்னா என்ன உங்களுக்கு இந்த பைபிளில் பழைய பாட்டில் சில கதைகள் எல்லாம் தெரியலனா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ தானியேல் இந்த தீர்க்க தரிசனம் எழுதும் போது இஸ்ரேல் ஜனங்கள் எந்த நாட்டில் இருந்தாங்க? எங்க? பாபிலோன் இல்லைங்களா? பாபிலோன்ல சிறைகள் சிறை கைதிகளாக இருந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். அப்போ இந்த இஸ்ரேல் தேசத்தை நிர்மூலமாக்கி இவர்களை பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர் எந்த ராஜாங்க? நேபுகாத்நேச்சார் இல்லைங்களா? அப்ப நேபுகாத்நேச்சார் இஸ்ரேலை சிறைப்பிடித்து கொண்டு வரும் போது இஸ்ரேல் தேசத்தை அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையும் அழித்தார், நிர்மூலம் பண்ணிட்டார். ஒவ்வொரு அந்த காலத்தில் ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் பாதுகாப்பு என்னன்னா பட்டணத்தினுடைய மதில்கள். எப்படி நம்ம வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் கட்டுறோம், அந்த மாதிரி பட்டணத்தினுடைய மதில்கள் தான் அதுக்கு பாதுகாப்பு. இந்த காலத்தில் இந்தியாவை சுற்றி ஒரு பெரிய வால் கட்டி வச்சா அது பாதுகாப்பா? அது பாதுகாப்பே கிடையாது, ஏன்னா மேலேருந்து பாம்பு போடுறாங்க, அதெல்லாம் முடியும். ஆனால் அந்த காலத்தில் அந்த அப்படி இல்லை, ஜனங்கள் இப்படி நேரடியாக உள்ள வருவாங்க, ஈட்டி கத்தி எடுத்துகிட்டு உள்ள வருவாங்க. அப்போ அவங்க உள்ள அவ்வளோ சீக்கிரம் நுழைய முடியாதபடி பட்டணத்தினுடைய மதில்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டுவாங்க, ரொம்ப அகலமானதாகவும் உயரமானதாகவும் கட்டுவாங்க. அதையும் வந்து இந்த பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளிட்டாரு. அப்புறம் தேவாலயத்தை சாலமோன் கட்டின அந்த தேவாலயத்தை அவர் வந்து இடிச்சு நொறுக்குனது மட்டும் இல்லை, அதுல இருந்த எல்லா வெள்ளி பொண்ணு எல்லாவற்றையும் எடுத்துட்டு வந்தான். அதுல அஸ்திபாரம் கூட வந்து சாலமோன் பொண்ணுனாலதான் போட்டு வச்சிருந்தாரு. அப்ப அவங்க என்ன பண்ணனா, நெருப்பு வச்சு அதை உருக்கி வெளியில உருக்கி எடுத்து அந்த பொண்ணெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அந்த நேபுகாத்நேச்சார். அப்ப என்ன இருக்குதுன்னா, ஆலயத்தையும் இடிச்சு தள்ளிட்டான், மதில்களையும் இடிச்சு தள்ளிட்டான், வீடு வாசல் எல்லாத்தையும் வந்து சங்காரம் பண்ணிட்டான், ஜனங்கள் எல்லாத்தையும் சங்காரம் பண்ணிட்டான், வயசானங்களை மட்டும் விட்டுட்டான், நல்ல இளமையானவர்கள் நல்ல தைரியசாலிகளை மட்டும் தன்னுடைய நாட்டுக்கு சிறை கைதிகளாக பொறிச்சுட்டு வந்துட்டான். அப்ப வந்த பின்பு இங்க தானியேலுக்கு தேவன் தீர்க்க தரிசனம் கொடுக்குறார். அப்போ என்ன தீர்க்க தரிசனம் கொடுக்குறாருன்னா, எங்கிருந்து இந்த 70 வாரங்கள் செல்லும், யார் வர்றதுக்கு, மேசியா. அப்ப மகா பரிசுத்தம் உள்ளவர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கும், யார் அந்த மகா பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய கர்த்தராகிய இயேசு வருமளவும் 70 வாரங்கள் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும், உன் ஜனத்தின் மேலும்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேலும், உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் சொல்லும் போது எருசலேமின் மேலும், இஸ்ரேல் தேசத்தின் மேலும் எவ்வளவு வாரங்கள், 70 வாரங்கள் செல்லும். ஆனா இந்த 70 வாரங்கள் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னாக்கா, அங்கதான் வசனம் கொடுக்கப்பட்டுக்குது, எருசலேமே திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை வெளிப்படுறது முதல். ஆனா இந்த தீர்க்க தரிசனங்களை அநேகர் தவறாக புரிந்து கொண்டு புஸ்தங்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த புஸ்தகங்கள் நான் படிச்சிருக்கிறேன், அது மட்டும் இல்ல அந்த பிரசங்கங்கள் கூட வந்து கேசட்ல நம்ம கேட்டிருக்கிறோம். எங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, இது ஆலயத்தை திரும்ப எடுத்து கட்டுகிறதுக்கான கட்டளைன்னு நினைச்சிருக்கிறாங்க. நல்லா நம்ம சரித்திரங்களை பார்க்கும் போதும் வசனங்களை வச்சு நம்ம பார்க்கும் போதும் என்ன நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, ஆலயம் ஒரு காலத்தில் கட்டப்பட்டது, அதை தொடர்ந்து பட்டணத்தினுடைய மதில்களும் வீதிகளும் தனியாக கட்டப்படுது, எல்லாமே ஒரே டைம்ல கட்டப்படல. ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஆலயம் கட்டப்படுறதுக்கான கட்டளை வெளிப்படுறது அந்த நாள் முதல் கணக்கு வைக்கிறாங்க. ஆனா வசனம் அப்படி சொல்றதே இல்ல, ஆலயம் கட்டப்படுறதுக்கு மதில்கள் கட்டப்படுறதுக்கும் ரெண்டு வெவ்வேறு கால பகுதிகளில் கட்டளைகள் வெளிப்படுகிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்ப முதலாவது இந்த ஆலயத்தை கட்டுவதற்கான கட்டளை எங்க வெளிப்படுகிறது நம்ம பார்க்கலாம். ஆலயம் இப்ப இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற நகரம் கட்டப்படுறது இல்ல, ஆலயம் கட்டப்படுறதுக்கான கட்டளை எப்ப வெளிப்படுதுன்னு சொன்னாக்கா, 2 நாளாகமும் 36:23 2 நாளாகமும் 36:23 அப்புறம் 22வது வசனம் அது இங்கிலீஷ்ல 23 தமிழ் 22 அப்ப இங்க உங்களுக்கு புரியுதுங்களா, இங்க யாரு வராங்க, இப்போ பாபிலோன் ராஜா முடிவடைந்த பின்பு, பாபிலோனிய சாம்ராஜ்யம் முடிந்த பின்பு யாருடைய சாம்ராஜ்யம் வருது, மேதோ பெர்சியர்களுடைய சாம்ராஜ்யம், கூட்டணி சாம்ராஜ்யம், அதுல பெர்சியர்களுடைய கை ஓங்கி இருந்தது. அதனாலதான் அந்த நேபுகாத்நேச்சாருக்கும் அப்புறம் வந்து தானியேலுக்கும் தேவன் தரிசனம் காமிக்கும் போது அந்த மேதோ பெர்சிய ராஜ்யத்தை தானியேலுக்கு எப்படி காமிச்சார்னா, ஒரு கரடி கொப்பாக காமிச்சாரு, அது ஒரு பக்கம் சாஞ்சு நின்று இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போ அந்த சாஞ்சு நின்னது என்னன்னா, மேதியர்களுடைய பலம் கம்மி, பெர்சியர்களுடைய பலம் ஜாஸ்தி. அப்போ இதில் வந்து அந்த பெர்சியர்களுடைய ராஜாவாகிய கோரேஸ், கோரேசனுடைய முதலாம் வருஷத்துல என்ன கட்டளை கொடுக்கிறாரு? கோரேஸ் ராஜா என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு கொடுத்து யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டு வைக்கும்படி எனக்கு கட்டளை போட்டிருக்கிறாரு. அப்போ இது எந்த வருஷத்துல? அது கோரேஸ் ராஜாவினுடைய முதலாம் வருஷம். அப்ப கோரேஸ் ராஜாவினுடைய முதலாம் வருஷத்துல தான் ஆலயத்தை கட்டுவதற்கான கட்டளை கொடுக்கப்பட்டிருக்குது. திரும்பி போறவனால கூட போலாம் அப்படின்னு அவர் கட்டளை கொடுக்கிறார். அப்போ கோரேசனுடைய முதலாம் வருஷம் எந்த வருஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இது வந்து வேதாகம காலக்கணக்கு சப்ஜெக்ட்ல படிச்சிருக்கிறோம். கோரேசனுடைய முதலாம் வருஷம் எதுங்க? கிமு 536 இல்லைங்களா? கிமு 536 வருஷம், அதுதான் கோரேஸ் ராஜாவினுடைய முதலாவது வருஷம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறோம். ஆனா இவர் கட்டளை போட்டாரு, ஆனா ஆலயம் உடனடியாக கட்டப்பட்டதா அப்படின்னா உடனடியாக கட்டப்படவில்லை. அது எப்ப நடந்துச்சுனாக்கா, இது கோரேஸ் ராஜாவினுடைய ஆட்சிக்கு பின்பு. அவர் கட்டளை போட்டாரு, ஆனா அந்த கட்டளையான அந்த அந்த கவர்மெண்ட் ஆர்டர் உடனடியாக செயல்படுத்தப்படல. மாறாக அவர் வந்து அவருடைய ராஜ்யம் போன பின்பு, அவருக்கு பின்பு ராஜாக்கள் ஆளுகை செய்யறதுக்கு வந்தாங்க இல்லைங்களா, அப்ப தேடி கண்டுபிடிச்சாங்க இவருடைய ஆர்டர், இவருடைய இவர் போட்ட கவர்மெண்ட் ஆர்டர். அது வந்து கஜானாவில் இருந்துச்சு, அரசாங்கத்தினுடைய கஜானாவில் இவர் போட்ட ஆர்டர் இருந்துச்சு. அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்னா, எஸ்ரா தீர்க்க தரிசனம் 6:1-3. அப்போ அந்த ஆமா ஆலயத்தை கட்டுறது பத்தி அவர் போட்ட கட்டளை என்ன ஆயிடுக்குதுப்பா, ஒரு அந்த ட்ரெஷரியில போய் மாட்டிட்டு. இப்ப யார் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, தரியு ராஜா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த காலத்துல இந்த ட்ரெஷரியில போய் தேடும் போது இந்த ஒரு சுருள் அவங்க கையில கிடைச்சு, அதற்கு பின்புதான் தரியுனுடைய ஒரு உத்தரவின் படிதான் அப்புறம் போயிட்டு அந்த ஆலயத்தை முதலாவது அவங்க கட்டினாங்க. அதை பத்தி நம்ம எங்க படிக்கிறோம்னா, 6:12 பாருங்க. போயிருங்க. அப்போ அந்த யார் போய் கட்டிட்டாங்கன்னா, அதுல இடையில அப்படிங்கிறவர் அவர் தான் வந்து அந்த யூப்ரட்டிஸ் பகுதியில் இருந்த ஒரு கவர்னர். அவர் மூலமாக அங்க அந்த ஆலயமானது ஜெருபாபேல் மற்றும் எஸ்ரா இவர்கள் மூலம் எருசலேமில் மீண்டும் தேவாலயம் கட்டப்பட்டது அப்படிங்கறது நம்ம பார்க்கலாம். அப்போ இங்க கோரேஸ் ராஜாவுக்கு பின்பும் அநேக நாட்களுக்கு பின்பு இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அது வேற, அது தனி. ஆனால் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை, அதுதான் நம்மளுடைய 70 கணக்கில் வருது. ஆலயத்தையில் பட்டணத்தினுடைய மதில்கள், அதை பற்றி நீங்கள் படிக்கலாம். அதாவது 9 தானியேல் 9:25 பாருங்கள். தானியேல் 9:25 நம்ம படிக்கிறோம். 7 62 செல்லும், அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். பாத்தீங்களா, எருசலேம் பட்டணத்தினுடைய வீதிகளும் அலங்கங்களும் கட்டப்படுறது கட்டளை. அப்ப இது எப்ப கட்டப்படுச்சுன்னா, கோரேஸ் ராஜா மறித்த பின்பு, அதே போல தரியு ராஜாவுக்கும் பின்பு மேதோ பெர்சியருடைய சாம்ராஜ்யத்துல வேறொரு ராஜா ஆட்சி செய்யும் போது இந்த கட்டளை பிறகு. எருசலேமுடைய ஆலயம் கட்டினது கட்டளை, அது கோரேஸ் ராஜா மூலம் வந்துச்சு.
கட்டப்பட்ட காலம் யாருடைய காலத்தில்? தரியராஜாவினுடைய காலத்தில். அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அவங்க ரெண்டு பேரும் போனதுக்கப்புறம் வேறொரு ராஜா வந்துதான் இந்த எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை அவர் கொடுக்கிறாரு. அந்த ராஜா யாருன்னா, அவர் கூட மேதோ பெர்ஷிய ராஜா தான், பெர்ஷியன் ராஜா. அவர் வந்து அர்த்தசஷ்டா, அவர் பேரு அர்த்தசஷ்டா ராஜா. நெகேமியா இரண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்துல நம்ம படிக்கலாம். ஆமா, இந்த ஒரு கட்டளை பிறந்த போதும் இந்த ஒரு கட்டளை பிறந்த வருஷம் எப்பனா அர்த்தசஷ்டா ராஜா ஆளுகை செய்யும் போது. அர்த்தசஷ்டனுடைய எத்தனாவது வருஷம்? 20வது வருஷத்துல அங்க நடந்த சில விஷயங்களே நம்ம படிக்கலாம். அதாவது நெகேமியால நீங்க படிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். நெகேமிய பத்தி உங்களுக்கு அந்த சரித்திரங்கள் தெரியும். படிங்க சிஸ்டர், ஒன்னாம் வசனத்துல இருந்து. போகும்போது வெறும் அந்த வெள்ளி 20 வெள்ளி காசுக்கு வித்துட்டாங்க. ஆனா அங்க போயிட்டு என்ன ஆயிட்டாரு? பார்வோனுக்கு அடுத்தபடியான ஸ்தானத்துல தேவன் கொண்டு வந்தார். அதே போல இங்க கூட பாபிலோன் ராஜா சிறைப்பிடிச்சிட்டு வந்தாரு, போய் ரொம்ப சீக்கிரத்துல தானியேலும் அவருடைய நண்பர்களும் அரண்மனையில பெரிய ஆளுக ஆயிட்டு. அதே போல இங்க கூட நிகழ்மை எப்படி ஆயிட்டு பாருங்க. அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய பானபாத்திரக்காரனாக இருக்கிறார். பானபாத்திரக்காரன் என்னன்னா யாருங்க? ராஜா பக்கத்திலேயே போது இருப்பாரு. ராஜாவுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்பாக அவங்க அதை சாப்பிட்டு பார்த்து அவங்களுக்கு எந்த சேதமும் ஆகிறது இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த சாப்பாடு ராஜாவுக்கு கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அந்த காலத்துல ரொம்ப இந்த ஒரு மெத்தட் பண்ணுவாங்க. எப்படின்னா விரோதிகள் வந்து ராஜாக்களை சாப்பிடுகிறது குறுக்கு வழியில சாப்பாட்டுல விஷம் கலந்து விட்டுருவாங்க. அப்போ ஒருவேளை விஷம் கலந்து சாப்பாடு வந்துச்சுன்னா இந்த பானை பாத்திர பேரை சாப்பிட்டாருன்னா செத்துருவார். அப்போ உடனடியாக அந்த சாப்பாடு ராஜாவுக்கு தரமாட்டாங்க. எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க அந்த காலத்து. அப்போ ஒரு பானபாத்திரக்காரன் என்பவர் ரொம்ப நம்பிக்கைக்குரியவர். அந்த அளவுக்கு நெகேமியா போயிட்டு இருக்கிறார். அப்ப நெகேமியா இப்போ ஒரு ஒரு பேரரசருக்கு முன்பாக அவர் வந்து எல்லாம் விருந்து சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பானபாத்திரக்காரர் ஒரு பேரரசருக்கு முன்பாக ரொம்ப சுவாகமா போய் நின்றுருந்தா ஒத்துக்கோங்களா? என்னதான் வீட்டுல கஷ்டம் இருந்தாலும், என்னதான் உடம்புல பிரச்சனை இருந்தாலும் கூட ராஜா முன்னாடி போகும்போது அவங்க எப்படி இருக்கணும்? நல்லா ஸ்மார்ட்டா இருக்கணும், நல்லா பிரிஸ்கா சிரிப்பா இருக்கணும். இல்லைன்னா அவனுங்க அதுக்கு வேண்டிய பொண்ணாலும் கொண்டு போடுவானு. ஏன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போனாலும் போடுவான், சொல்ல முடியாது. ஆனா இங்க நெகேமியா என்ன பண்ணிக்கிறாரு, ரொம்ப சோகமா ராஜா முன்னாடி இருக்கிறது அவனுக்கு உடனடியாக கண்டுபிடிக்கிறான். ஏன்னா ராஜாக்கள்லாம் எல்லா விஷயத்திலும் ரொம்ப அறிவுள்ளவர்கள் இல்லைங்களா? ரொம்ப ஞானவான்களா இருப்பாங்க. எந்த விஷயத்தையும் துல்லியமா கண்டுபிடிச்சிருவாங்க, முகத்திலேயே முக்காவாசி கண்டுபிடிச்சிருவான். அப்ப உடனே அவன் கண்டுபிடிச்சு கேட்கறான், ஏன் உன்னோட முகம் வேறுபட்டிருக்குது, உன்னுடைய முகம் ரொம்ப சோகமா நீ வந்திருக்கிற அப்படி கேட்கும் போது அவன் என்ன சொல்றாரு? நெகேமியா சொல்றாரு, அதுவும் இந்த சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்போ இந்த ஒரு நிலைமையில நெகேமியா ரெகுலரா முகத்தை தூக்கி வச்சு போகவே முடியாது இல்லைங்களா? அது மட்டும் இல்லை, தன்னுடைய விஷயத்தை ராஜாவுக்கு வெளிப்படுத்துறதுக்கு அவர் முடிவெடுத்திருக்கிறார். அப்போ முடிவெடுக்கும் போது அந்த ராஜா எந்த மூட்ல இருக்கிறான், நல்ல மூட்ல இருக்கிறானா என்ன ஏதோ எல்லாம் பார்த்து தான் இந்த மாதிரி பண்ண முடியும். இப்போ நம்மளே நம்மளுடைய ஆஃபீஸருங்கிட்ட போகும்போது என்ன பண்ணுறங்க, நேரம் உள்ளே போய் சார் உள்ளே போயிட்டு நம்மளுடைய மேட்டர் நம்ம சொல்ல மாட்டோம். ஒரு லீவ் லெட்டர் எழுதிட்டா கூட எட்டி எட்டி பார்க்குறான், ஆஃபீஸர் எந்த மூட்ல இருக்கா, நல்லா இருக்கானா, கோபத்தில் இருக்கிறானா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நான் அந்த நேக்கு தெரிஞ்சதை உள்ளே போவான். அதே போல நீங்க நெகேமியா ராஜாவினுடைய மூடு ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கான். இந்த டைம் பார்த்து கொஞ்சம் சோகமாக மூஞ்சி வச்சுட்டு அவர் போயிருக்கிறார். போகும்போது கேட்குறாரு, ஏன் இப்படி இருக்கிறேன்னு சொல்லும்போது, என்னுடைய நகரம் என்னுடைய தேசம் அங்கே ரொம்ப பாலாகி போயிட்டுக்குது, அதனுடைய வாசல்கள் அக்னியால் சுத்தரிக்கப்பட்டிருக்குது. பார்த்தீங்களா, சொந்த தேசத்துக்காக எவ்வளோ மனசில் அந்த ஒரு எண்ணம் வச்சிருக்கிறார், தேசபக்தி. இங்கே தான் நம்ம பார்க்க ரொம்ப கவலையில் அவர் இருக்கும்போது ராஜா கேட்குறாரு, நீ சரி உனக்கு என்னப்பா வேணும் அப்படி கேட்கும்போது அவர் என்ன பண்ணார், அவ்வளோதான் இங்க அவர் நீ என்ன உனக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது உடனே நெகேமியா பதில் சொல்ல அவர் என்ன பண்ணாரு, அங்க ஜெபம் செய்யறாரு, பரலோகத்தின் தேவனை நோக்கி நான் ஜெபம் செஞ்சேன் அப்படிங்கிறார். அப்படின்னா ராஜாவுக்கு முன்னாடி மண்டி போட்டு எல்லாம் ஜெபம் செஞ்சிருப்பாரன், ஜெபம் செய்ய முடியுமா? இதெப்படி மனசுக்குள்ள இருந்து ஒரு ஜெபம் 5 நிமிஷம் பண்ண முடியுமா? அது கூட முடியாது. அப்ப இது எத்தனை நிமிஷமா ஒரு ஜெபமா இருக்குன்னு நம்ம கெஸ்ட் பண்ணலாம். ஆமா, ஏதோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அவ்வளவுதான். அவர் தேவன் நினைச்சிட்டு அப்படியே கேட்டா, ஆனா எந்த நேரத்தில் இந்த ராஜாக்களை சொல்ல முடியாது, திடீர்னு மூணு ஃபாரிட்டு சொல்லுங்க சொல்ல முடியும், திடீர்னு வெட்டியா அப்படின்னாலும் வெட்டிடுவாங்க, அவ்வளவுதான் முடியும். அப்போ ஜப செஞ்சு அவர் அந்த வார்த்தைகளை பேசுகிறத நம்ம பார்க்கறோம். தேவனுடைய மக்களுக்கு அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. சரி, அப்படி இருக்கும்போது அங்க ஜெருசலேமை கட்டுவதற்காக அவர் கேட்கிறார். கேட்கும் போது ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு ஃபுல் லீவ் கொடுத்துட்டார். ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ் லீவெல்லாம் கொடுத்து, சரிப்பா நீ போய் கட்டு, கீழே நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது அவருக்கு கொடுக்கப்பட்ட லீவு, அப்புறம் வந்து அவருக்கு தேவையான பொருட்கள், அப்புறம் வந்து லெட்டர்ல எழுதி கொடுத்துட்டாராம். போற வழியில எந்த ராஜாவும் இந்த நெகேமியாவை என்ன பண்ணக்கூடாது, எதிர்த்து வரக்கூடாது. யாராவது வந்தாங்கன்னா அவங்களை வெட்டுறதுக்கு எல்லா அதிகாரம் கொடுத்துட்டார். எல்லா அதிகாரம் கொடுத்து அவரை ஆட்கள் கொடுத்து எல்லாம் வந்து பொருள்கள் கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்து அனுபவிக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, அது இருக்கட்டும். ஆனா இங்க நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்ன விஷயம்னா, இந்த ஒரு எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை இது எந்த வருஷத்துல ஆரம்பமாச்சப்போ? தேவன் பாருங்க வசனம் கொடுக்கிறாரு, என்ன கொடுத்தாரு, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை பிறக்கிறது முதல், அப்புறம் மேசியா வருமுறை 7 வாரங்களும் 62 வாரங்களும் செல்லும் அப்படிங்கிறார். அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா, எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதுக்கான கட்டளை. அப்ப இது எத்தனாவது வருஷம், அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய 20வது வருஷம். அப்போ அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய 20வது வருஷம் எங்க போய் தேடுறது, பைபிள் செக் பைபிளுக்கு இல்லை. அப்ப மாறாக எங்க நம்ம தேடுறோம்னா, உலக சரித்திரங்களை செக்குலர் ஹிஸ்டரியில நம்ம பார்க்கும் போது. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே அந்த வேதாகம காலக்கணக்கு கிளாஸ் நான் உங்களுக்கு நான் எடுக்கும் போது தேவன் வந்து என்ன பண்ணார், ஆதாமில் இருந்து கூட்டிட்டு வந்தார், கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தார். ஆதாம் இத்தனை வயசான போது இவனை பெற்றா, இத்தனை வயசான போது இவனை பெற்றா, இப்படி போய் வந்தார். அப்போ 7 லிங்க்ஸ் கொடுத்து 7 ஸ்டேஜஸ் நம்ம பார்த்தோம். 50 லிங்க்ஸ் கொடுத்தார், 50 வசனங்கள் கொடுத்தார். எது வரைக்கும், அந்த கத்திரா இயேசுனுடைய பிறப்பு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ அதில் எதில் எது வரைக்கும் கூட்டிட்டு வந்தார்னா, கோரேஸ் ராஜாவினுடைய 1வது வருஷம் வரைக்கும் கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்தார் இல்லைங்களா, 536. அது வந்து நம்பத்தகுந்த சரித்திரங்கள் உலகத்தில் வர வரைக்கும். ஆனால் அதுக்கு முன்பாகவே சரித்திரங்கள் எழுதப்பட்டது, ஆனால் ஸ்டார்டிங்லேயே கொடுக்கல தேவன், நாங்கள் கொண்டது விடல. ஏன்னா அந்த ஏதென்ஸ் பட்டணத்தில் ஒலிம்பிக் ஸ்டார்ட் ஆச்சு கிமு 770. அப்போ கொண்டது தேவன் விடல, ஏன்னா அப்போ சரியாக எழுத தெரியாது. அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, சரித்திரங்கள் எழுதுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்தில் விட்டாக்கா மிஸ்டேக் ஆகிடும். அதனால் என்ன பண்ணார் தேவன், 770 விட்டுட்டு 536 வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிட்டு வந்து நம்ப தகுந்த சரித்திரங்கள் உலகத்தில் எழுதப்படுறது வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்க வேண்டியது. அதனால சில பேர் கேட்பாங்க, என்ன சார் பைபிள் கூட பேசுறீங்க, சரித்திரத்தை கூட போய் பார்க்குறீங்களே அப்படிங்கிறாங்க. ஆனால் சரித்திரம் கூட யாருடைய ஏற்பாடு தான், தேவனுடைய ஏற்பாடு தான். இன்னைக்கு சரித்திரம் கூட வேதாகமத்தை ப்ரூவ் பண்ணணும்னா சரித்திரம் இல்லாமல் கூட ப்ரூவ் பண்ண முடியாது. அதே போல இது ஆர்கியாலஜி புதைப்பொருள் ஆராய்ச்சி இன்னைக்கு பைபிள் வந்து நிரூபிக்குது. அதே போல இன்னும் வந்து விஞ்ஞானம் பைபிளை ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா வகையிலும் இது தேவனுடைய புஸ்தகங்கிறது ப்ரூவ் பண்ணுறதுக்கு பல்வேறு வகைகளில் இன்னைக்கு நிரூபணம் பண்ணுறாங்க. அந்த வகையில் தான் சரித்திரத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஏன்னா இங்கே சொல்லப்பட்டுக்கிற மக்கள், சொல்லப்பட்டுக்கிற ஆட்சி அதிகாரங்கள் எல்லாமே உலக சரித்திரங்களில் இருக்குது. இன்னைக்கு ரொம்ப சுலபம், இன்னைக்கு அதெல்லாம் ரொம்ப கிளியராக கொடுத்துட்டுருக்காங்க. என்சைக்ளோபீடியா இதெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக கம்ப்யூட்டரில் போனோம்னாக்கா எல்லாம் எந்த என்சைக்ளோபீடியா வேணும் நம்மளுக்கு கிடைக்கும். அதில் வந்து பிரிட்டானியா என்சைக்ளோபீடியா இருக்குது, ரொம்ப ரொம்ப புகழ்பெற்றது இருக்குதுங்க. அதே போல் ஜூயிஸ் என்சைக்ளோபீடியா மற்றபடி இன்னும் நிறைய இருக்குது, நம்ம பார்க்கலாம்.
அப்ப உலக சரித்திரங்களை நம்ம பார்க்கும் போது அர்த்தசிஷ்ட ராஜாவினுடைய ராஜா எந்த வருஷத்துல ஆளுகைக்கு வந்தார் அப்படின்னா, கோரேஸ் ராஜாவினுடைய ஆளுகை வந்து கிமு, கோரேஸ் ராஜா எப்பங்க கிமு 536 கிறிஸ்துவுக்கு முன் 536. இப்ப அர்த்தசிஷ்ட ராஜா இவருக்கு பின்னாடி வர்றாரு. அப்போ அர்த்தசிஷ்ட ராஜா எங்க எந்த வருஷத்துல வந்தார்னா கிமு 474 வந்தார். 474 ஆட்சி அதிகாரம் எடுத்துக்கொண்டார். ஏன்னா கிமுல எப்படி வரும் நம்பரு டவுனைட்டே வரும், அந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு தெரிய இருக்கணுங்க. ஏன்னா கிமுல கம்மியாகிட்டே வந்து 536, அடுத்த வருஷம் எத்தனாவது வருஷம் வரும் 535 வரும், அடுத்த வருஷம் 534 வரும். அப்படியே கம்மியாகிட்டே வந்து வந்து தான் அப்படி இருக்கும். ஆனால் நம்பர் கம்மியாகிட்டு இருக்கும், ஆனால் வருஷம் கூடிட்டு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ ஆக்சுவலாக நம்ம கூட்டுறோம், ஆனால் கூட்டினாக்கா மிஸ்டேக் ஆகிடும். அது என்ன பண்ணும், மைனஸ் பண்ணிட்டு வரணும். அதுதான் கூட்டுறதுக்கு சமம் கிமுவெல்லாம். ஆனால் கிபியெல்லாம் கிறிஸ்துக்கு பின்பு நம்ம ஆட் பண்ணிட்டு வரோம், 2, 3, 4, 5, 6, 7 அப்படி போயிட்டு இருக்கும். அதுதான் நீங்கள் 2008 வந்து நிற்கும். ஆனால் அங்கே அப்படி இல்லை, கம்மியாகிட்டே வந்து ஒன்று வரும், கிமு 1 வரும், அதுக்கப்புறம் 0 வராது, 0 இயர் இல்லை. அதுக்கப்புறம் கிபி 1 ஆகும், கிமு 1 ஆகி கிபி 1, அப்புறம் கிபி 2 கிபி அப்படி. அப்போது இங்கே வந்து இவருக்கு பின்னாடி இங்கே அர்த்தசஷ்ட ராஜா உன்னுடைய முதலாவது வருஷம், இதுதான் அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய முதலாம் வருஷம். ஆனால் இங்கே அவர் கட்டளை கொடுக்குறது எத்தனாவது வருஷம், 20வது வருஷம், அவருடைய ஆளுகை 20வது வருஷம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், 20 என்ன பண்ணுங்க கழிக்கணும் இல்லைங்களா, கூட்டு நினைச்சலி பட் இங்கே கழிச்சா தான் அந்த கரெக்டான கணக்கு நம்மளுக்கு வரும். அப்போ கழிச்சா எந்த வருஷம் வருது, ஆமாம் கிமு 454 வருஷங்கள். இதுதான் வந்து இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிச்சாக்கா தானியேல் தீர்க்க தரிசனத்தில் எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுக்கிறதுக்கான கட்டளை பிறந்த வருஷம் கிமு 454, கிமு 454 வருஷம். அதுக்கப்புறம் நீங்கள் 25 வசனத்தில் நம்ம படிக்கும் போது அங்கே என்ன வருது, 7 வாரமும் 62 வாரங்களும் செல்லும். அது படிச்சுட்டு தானியேல் 9:25 பாத்தீங்களா, பிரபுவாகிய மேசியா வருமட்டும். இது போதும் போதும், இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை இது ஆரம்பம். எண்டு வந்து எங்க வரணும், பிரபுவாகிய மேசியா வெளிப்படுறது. மேசியான்றது யாரு, ஜீசஸ் இல்லைங்களா, இது வந்து ஜீசஸ். அப்ப இங்க இருந்து இது வரைக்கும் எத்தனை வாரங்கள், மொத்தம் 7 வாரமும் அப்புறம் 62 வாரமும் இல்லைங்களா, 62 வாரமும் அப்புறம் மேசியா வந்துருவாரு. அதுல அந்த லாஸ்ட் 70வது வாரத்தில் என்னாகும், பாதியில சங்கரிக்கப்படுவார். அதாவது 62 வாரம் முடிந்த பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். அதுல பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். இப்படின்னா இந்த ஒரு கணக்கு இப்படி கொடுத்துருக்கிறார், கிமு 454 இருந்து ஜீசஸ் வர்ற வரைக்கும் எத்தனை வாரங்கள், 70 வாரங்கள் இல்லைங்களா, 70 வாரங்கள்னு கொடுத்துருக்கிறார். இப்போ நம்ம இது இப்படியே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, இது வந்து நேரடி அர்த்தம் எடுத்தா இது உண்மையாக நடக்குமாங்கிறது நமக்கு நீங்கள் கவனிக்கலாம். அப்போ ஒரு வாரத்துக்கு எவ்வளோ, 7 நாள் இல்லைங்களா, அப்போ 70 வாரத்துக்கு அப்போ மொத்தம் எவ்வளோ, 490 நாள் இல்லைங்களா. அப்போ 490 நாள் எல்லாமே முடிஞ்சிடுமா, அப்போ 490 நாள்ங்கிறது எவ்வளோங்க, எத்தனை வருஷம், ஒரு வருஷத்துக்கு 365 வச்சுக்கலாம், அப்போ மிச்சம் எவ்வளோங்க, எவ்வளோ 25 இல்லைங்களா. அப்போ 1.5 வருஷம் இல்லைங்களா, 1.5 வருஷம், 1.5 வருஷத்தில் எருசலேமையும் திரும்ப எடுத்து கட்டிட்டு மேசியாவும் வந்துட்டாரா, 1.5 வருஷத்தில் வர முடியுங்களா, வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நேரடி அர்த்தம் எடுத்தா அது வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ அவர் பிரித்து கொடுத்துக்கிற கால கணக்குகளை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எத்தனை வாரங்கள் செல்லும்னா
69 வாரங்களே ரெண்டாக பிரிக்கிறார். முதல் வந்து இவர் 7 வாரம், அப்புறம் 62 வாரம் இல்லைங்களா. மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப கஷ்டமான மேத்தமேட்டிக்ஸ் இல்லை, சும்மா ஒரு ப்ளஸ் மைனஸ் அவ்வளோதான். தேவன் வந்து நிறைய ஃபார்முலாக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, அதெல்லாம் கிடையாது. நீங்கள் கால்குலேட்டர்லாம் வச்சு போடணுன்ற அவசியம் கூட இல்லை, சும்மா ஒரு ப்ளஸ் மைனஸ் தான். பேசுறதுக்கு என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ரொம்ப சுலபமான. இப்போ 7 வாரங்களும் 62 வாரங்களும் செல்லும் அப்படிங்கிறார். அப்போ 7ங்கிறது எவ்வளோ, 7 × 7 நாள் கணக்கு மாற்றலாம், வாரத்தை நாள் கணக்கு மாற்றலாம். அப்போ 7 × 7 எவ்வளோ, 49 நாட்கள். 62 × 7 434 கணக்கு. அப்போ மொத்தம் கணக்கு போட்டிங்களா, யாராவது நோட்டு பார்த்துட்டு நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். 483 நாட்கள் இல்லைங்களா, 483 நாட்கள். அப்போ 483 நாட்கள் எப்படி, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்போ 483 நாளில் அலங்கம் கட்ட முடியுமா? ஒரு வருஷத்தில் பெரிய அவ்வளோ பெரிய பட்டணத்தினுடைய முதல்கள் கட்ட முடியுமா? நீங்கள் நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வீடு ஒரு மாதத்தில் கட்ட முடியுமா? ஒரு 5 சென்ட்டில் ஒரு வீடு எவ்வளோ நாள், குறைந்தபட்சம் எவ்வளோ வேணும்? ஃபுல்லாக ராத்திரி பகலாக வேலை செஞ்சாலும் கூட 3 மாதமாவது வேணும் அட்லீஸ்ட் இல்லைங்களா. இது வந்து இவ்வளோ பெரிய மதில்கள் கட்டணும், வீடுகள் கட்டணும், எல்லாம் கட்டும்போது அது கண்டிப்பாக இது 1.5 வருஷத்தில் கண்டிப்பாக முடியவே முடியாது. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, எப்படி சரித்திரங்கள் நம்ம பார்க்கும்போது அலங்கங்கள் கட்டப்பட்டது, அதே போல் பிரபுவாகிய மெஸ்ஸியா வருது, இது நம்ம கண்டுபிடிக்கணும்னா. அது மட்டும் இல்லை, இது வந்து கண்டிப்பாக தேவனுடைய வார்த்தைகள் வசனங்கள், இது தீர்க்க தரிசன பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ தீர்க்க தரிசன பாஷையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கண்டுபிடிக்கணும். உதாரணமாக இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு நாள் என்பது எவ்வளோ வருஷம், எவ்வளோ நாள், எவ்வளோ மணி நேரம், 24 மணி நேரம். இப்போ நீங்கள் ஜீசஸ் எடுத்துட்டீங்கன்னா அவருடைய காலக்கணக்கு எப்படி, ஒரு நாளுங்கிறது எவ்வளோ, 1000 வருஷம்ன்றது யாருடைய 1000 வருஷம், அவருக்கு ஒரு நாள், ஒரு நாள்ன்றது 1000 வருஷம். இது வந்து வருஷம், இது வந்து நாள், இது கர்த்தருக்கு. இந்த 1000 வருஷம்ன்றது யாருடைய 1000 வருஷம், மனுஷங்களுடைய 1000 வருஷம் இல்லைங்களா. மனுஷங்களுடைய 1000 வருஷம் கர்த்தருக்கு எவ்வளோ நாள், ஒரே நாள். அப்போ நீங்கள் அப்படி பார்த்தா நாள் கணக்கில் நீங்கள் மாற்றுங்க, இது எவ்வளோ வருது, ஒரு வருஷத்துக்கு 365னா 365 × 1000 போட்டாக்கா எவ்வளோ வரும், 365000 நாள். நம்மளுடைய 365000 நாள் தான் அவருக்கு எவ்வளோ, ஒரு நாள். அப்போது வேதாகமத்தில் வந்து சில கால்குலேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா மனிதருடைய காலக்கணக்கு வச்சே கண்டுபிடிச்சிடறோம், அதனால மிஸ்டேக் வந்துடும். உதாரணமாக ஆதியாகமத்தில் கூட தேவன் சொன்னாங்க, சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி எவ்வளோச்சு, முதலாம் நாள் ஆகிட்டு. நம்மளுக்கே ஆகாது சாயங்காலம் விடியற் காலமானா இல்லைங்களா. இன்னைக்கு சாயங்காலம், நாளைக்கு விடிஞ்சா நம்மளுக்கே ஒரு நாள் ஆகாது. அது எப்படி தேவனுக்கு ஒரு நாள் ஆகுமா, சாயங்காலம் விடியற் காலமும் ஆகி முதலாம் நாள் ஆகிட்டு. அப்போ அது எங்கே, அங்கே நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், அவருடைய சாயங்காலம் என்பது வேற, அவருடைய விடியற் காலம் என்பது வேற. அது ஒரு மிகப்பெரிய காலப்பகுதியாக இருக்கணும் கண்டிப்பாக இல்லைங்களா. அதில் கூட நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பிதாவாகி தேவனுக்கு ஒரு நாள் என்பது என்ன, எவ்வளோ எவ்வளோ வருஷம், அதில் கூட மறைமுகமாக தேவன் கொடுத்துக்கிறாங்க. ஜீசஸுக்கு வெளிப்படையாக சொல்லிட்டுக்கிறார் ஒரு நாள் என்பது அவருக்கு 1000 வருஷம். அப்போது பைபிளில் அநேக விஷயங்களே இங்கே நம்ம சொல்லப்பட்டுக்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அப்படி இருக்கும்போது இது தீர்க்க தரிசன பாஷையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால இது மனிதர்களுடைய நாள் கணக்கில் எடுத்தால் பொருந்தி வருமா, பொருந்தி வரவே வராது, ஏன்னா 1.5 வருஷத்தில் எந்த வேலையுமே நடக்காது. அப்போ அப்படி இருக்கும்போது தீர்க்க தரிசன பாஷையில் இது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கும்போது, தேவன் யாருக்கு வெளிப்படுத்தினார்னா இந்த விஷயத்தை எசேக்கியேல் தீர்க்க தரிசிக்கு வெளிப்படுத்தினார். அப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசி இஸ்ரேலுக்குள்ளே ஒரு பெரிய தீர்க்க தரிசியாக இருந்தார். அவர் என்ன பண்ணார், எசேக்கியேல் வந்து ரொம்ப பெரிய தீர்க்க தரிசி இருக்கும்போது தேவன் அவருக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். எசேக்கியேல் 4:1 இருப்பார். இங்க வந்து ஒரு ஒரு செங்கல் எடுத்து வச்சுட்டு ஒரு தீர்க்கு தரிசிக்கு தேவன் சொல்றதை போறேன், ஒரு செங்கல் எடுத்து வச்சு அதை நகரமாக பாவிச்சு
அதை சுத்திலும் வந்து ஒரு 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 பொம்மை மாதிரி செஞ்சு, என்ன சின்ன சின்ன பொம்மைகள் நானும் மாதிரி எல்லாம் செஞ்சு நீ வச்சிரு. அப்புறம் ஆமாம், இந்த மாதிரி வந்து நீ சில பொம்மை மாதிரி எல்லாம் செஞ்சு நீ பண்ணிவிடு. இது வந்து உனக்கு ஓ இஸ்ரேல் ஜனத்துக்கும் அது ஒரு அடையாளம். அப்புறம் பார்த்தீங்களா என்ன பண்ணணும், நீ காலையில் எழுந்திரிக்கணும். ஒரு பெரிய தீர்க்கதரிசியினுடைய வேலை என்ன தெரியுங்களா, அந்த முக்கியமான ஜனங்கள் நடமாடுகிற இடத்துல வந்து அது ரவுண்டானால வந்து நீ வந்து இந்த மாதிரி பண்ணி இந்த அந்த ரவுண்டானாலும் இந்த மாதிரி பொம்மைகள் மேலே செஞ்சு வச்சு நீ இடது பக்கமாக சாஞ்சி படுத்துக்கோ. படுத்துட்டு என்ன பண்ணும், ஆமா எத்தனை நாளைக்கு இப்படி வரணும், 390 நாள் வரணும். காலையில் எந்திரிக்க வேண்டியது எசைக்கல் சேர்க்க தெரிச்சு பாருங்க, காலையில் எந்திரிக்க வேண்டியது ரவுண்டா நாள் வந்து படுத்துக்க வேண்டியது, அப்புறம் சாயங்காலம் வரைக்கும் படுத்துட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போயிடுவேன், அப்புறம் அடுத்த நாள் காலையில் வந்து அதே மாதிரி படுத்துக்க வேண்டியது. இப்படியே 390 நாள் செஞ்சா எப்படி இருக்கும் காலைகளுக்கு, என்னடா இவர் இருந்தாலும் பைத்திய பிடிச்சிருச்சா என்ன பண்ணிட்டேன் இருந்தாலும் அப்படின்னு. அப்போ 390 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி தேவன் சும்மா விடல, திருப்பி என்ன சொல்றாங்க அடுத்த வருஷம் யூதாவின் வம்சத்துக்காக, ஃபர்ஸ்ட் இஸ்ரேல் ஜனங்கத்துக்காக, இப்போ யூதான ரெண்டு குரூப் இருக்கிறாங்க, அதில் இஸ்ரேலுக்குள்ள ரெண்டு குரூப் இஸ்ரேலர்கள் யூதர்கள். இஸ்ரேலுக்காக எவ்வளோ நாள், 391 வருஷம் இந்த மாதிரி போடணும் அவர் ஏறத்தாலும், அது முடிச்சதுக்கு அப்புறம் வலது பக்கமாக சாஞ்சி படுத்துக்கணும். இது எத்தனை நாளைக்கு, 40 நாளைக்கு செய்யணும். அப்போ இது அவங்களுடைய அக்கிரமத்தை நீ சுமக்கணும் அப்படிங்கிறார். அது மட்டும் இல்லை, எதுக்காக அப்படி செய்ய சொன்னார்னா அடுத்த வருஷம் போனீங்க. ஆமா, அவங்களுடைய ஒவ்வொரு 390 நாள் என்பது எவ்வளவுங்க, 390 வருஷம் அவங்க அந்த அக்கிரமத்தை அவங்க சுமக்கணும், 40 வருஷம் யூதர்கள் சுமக்கணும். அந்த வருஷங்களுக்கு பதிலாக உனக்கு நீ என்ன பண்ணும், வருஷ கணக்காக நீ உட்கார முடியாது, 390 வருஷம் எந்த மனுஷனும் வாழவே முடியாது. அதனால நீ என்ன பண்ணும், நாள் கணக்காக மாத்திடுற, உனக்கு ஒரு வருஷத்தை ஒரு நாளாக மாத்திடுற. அப்போ அதான் இங்க நம்ம பாக்குறோம், தீர்க்க தரிசிகளுடைய கணக்கு இங்க தேவன் எசேக்கியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்துறாருன்னா, ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். அப்போ ஒரு வருஷத்துக்கு இப்போ தீர்க்க தரிசி இருக்கிறார், தீர்க்க தரிசி வந்து ஒரு நாள் அப்படின்னா எவ்வளோ, இப்போ ஜீசஸ் வந்து ஒரு நாள் அப்படின்னா எவ்வளோ, நான் வந்து சொன்னார் பார்த்தீங்களா 2 நாளைக்கு பின்பு 3ஆம் நாள் நான் வர்றேன், அதாவது இன்றைக்கும் நாளைக்கும் நான் நடமாடி 3ஆம் நாளில் வந்து நான் வர்றேன் அப்படின்னு சொல்லும்போது 3ஆம் நாள் அவர் 3 நாள் விஷயத்தை முடிக்கிறார். அப்போ 3 நாள் ஜீசஸ் சொன்னார்ன்னா எவ்வளோ வருஷம், 3000 வருஷம். ஜீசஸ் ஒரு நாள் சொன்னார்னா எவ்வளோ வருஷம், 1000 வருஷம். தீர்க்கதரிசி வந்து ஒரு நாள் அப்படின்னா எவ்வளோ, 1 வருஷம் அப்படிங்களா. தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் என்பது 1 வருஷம், 1 வருஷன்றது 1 நாள் இல்லைங்களா, 1 வருஷன்றது. இப்போ உதாரணமாக தீர்க்கதரிசி வந்து 1 மாதம் அப்படின்னா நினச்சிக்கலாம், தீர்க்கதரிசி வந்து இப்போ பைபிள் இருக்கிற தீர்க்கதரிசிகள் வந்து 1 மாதப்பா அப்படின்னா எவ்வளோ வருஷம், ஆ 30 வருஷம் இல்லைங்களா, ஒரு அவனுக்கு 1 மாதன்றது 30 வருஷம் கணக்காகும். பாருங்க தேவன் வந்து இங்கே ஒரு கணக்குகள் கணக்கு வச்சிருக்கிறாரு தீர்க்கதரிசிகளுக்கு. அப்போ ஒரு நாள் என்பது 1 வருஷம். இன்னொரு இடத்துல கூட நம்ம பார்க்கலாம், இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் தண்டனை கொடுக்கும்போது கூட அந்த 40 நாட்களுக்கு பதிலாக அவர் எத்தனை வருஷம் சுத்த வச்சார், 40 வருஷம். அதாவது என்னாகமம் 14:34, என்னாகமம் 14:34. நீங்க ஒவ்வொரு நாளைக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணும், 40 வருஷம் நீங்க சுத்தணும், 40 நாளைக்கு பதிலாக 40 வருஷம். அப்ப தீர்க்கதரிசிகளுடைய காலக்கணக்கு நம்ம எடுத்தா தீர்க்கதரிசிகளுக்கு 1 நாள் என்பது 1 வருஷம், அதுதான் இங்க அந்த கணக்கு நம்ம போட்டா இந்த திட்டம் சரியாக துல்லியமாக வருது. கணக்கு நேரடி அர்த்தம் எடுத்தா இது எடுத்தோடனே பிரச்சனையாயிடும். அப்ப அப்படி பார்க்கும் போது 49 நாள், 7 7 49, 62 வாரம், 430 நாள். இது நீங்க சரித்திரங்களை பார்த்தா அலங்கம் கட்டுவதற்கு 49 வருடங்கள் ஆச்சு. அப்ப அதே போல அங்கிருந்து நீங்க கணக்கு எடுத்தீங்கன்னா 430 வருடங்கள் ஆச்சு. அப்ப 483 நாள் என்பது தீர்க்கதரிசிகளுக்கு எவ்வளவு? 483 வருஷங்கள். அப்ப 483 வருடங்களாக நம்ம கணக்கு எடுக்கணும். அப்பதான் அந்த தீர்க்க தரிசனத்தினுடைய உண்மையான பொருள் விளங்கும், இல்லைன்னா விளங்கவே விளங்காது. அப்ப அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம கணக்கு போட்டு பார்க்கலாம். அப்ப எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுவது முதல் இங்க பாருங்க எவ்வளவு வருஷம்? 483 இல்லைங்களா, மெஸ்ஸியா வர்ற வரைக்கும் 483. அப்ப அப்படி இருக்கும்போது இது ஆக்சுவலா நம்ம கூட்டணும், பதிலாக நம்ம என்ன பண்றோம், கழிச்சாதான் கரெக்டான கணக்கு வரும். இப்போ இது 483 வருடங்கள் எங்கிருந்து? கட்டளை வெளிப்படுறதுலேருந்து அந்த 69 வாரங்கள் முடியுது, அல்லது மேசியா வர்ற வரைக்கும் 483 வருடங்கள். நாற்கள் என்பது வருடங்கள், ஒரு நாளுக்கு ஒரு வருஷம் கணக்கு போடணும். அப்ப அந்த கணக்கு போட்டு பார்க்கும்போது 483 மைனஸ் எவ்வளவு போடணும் நீங்க? இது வந்து மேசியா வந்த வருடம், வருகிற வருடம், 483 வருடங்கள் கழிச்சு வருவார். எங்க ஸ்டார்ட் ஆகணும் கணக்கு? எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுறதுக்கான கட்டளை வெளிப்படுறது முதல். அது அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய 20வது வருஷம். அர்த்தசஷ்ட ராஜாவினுடைய 20வது வருஷம் எவ்வளவுங்க? 454, கரெக்ட், 454 கிமு. ரெண்டுமே கிமு தான், கிமு இது கிமு வராது, கிமு 454. அப்ப நம்ம என்ன பண்ணோம், 483 மைனஸ் 454 போட்டா யார் வந்துருவாரு? மேசியா வருவார். அப்ப இது எவ்வளவுங்க? 483 454 கழிச்ச எவ்வளவு வரும்? 29. இந்த 29 கிமுவா கிபியா? கரெக்ட் இல்லைங்களா, இது வந்து கிபி, கிறிஸ்துக்கு பின் 29. அப்ப மேசியா 29 வந்தாரா? கிபி 29 வந்தாரா? அப்படின்னா மேசியா, அதாவது நம்முடைய கர்த்தரே இயேசு பிறக்கும் போது மேசியானாரா, அல்லது எப்போ அவர் மேசியாவா? மேசியானாலே நடத்துங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேசியானாலே, அதனுடைய எபிரேய வார்த்தை மேசியானாலே அபிஷேக, அனாயிட்டட் ஒன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ மேசியாவாக அவர் எப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டார் அப்படின்னா அவருடைய ஞானஸ்நானத்தில். அப்போ அவருடைய ஞானஸ்நானம் எந்த வருஷத்தில் நடந்தது என்று சொல்லும் போது இது கிபி 29 அவருடைய ஞானஸ்நானம் நடந்தது. அப்போ அவருக்கு வயசு எவ்வளோ இருந்துச்சு? ஏறத்தாழ 30 வயதாக இருந்தது. அதை பற்றி நம்ம வசனத்தில் படிக்கும்போது, வசனத்தில் நம்ம பாருங்க பின்னாடி படிக்கலாம். அப்போ 29 அவருடைய ஞானஸ்நானம், ஆனா அப்ப அவருக்கு வயசு வந்து 30 இருந்ததை நம்ம பார்க்கலாம். சரி, இதுதான் வந்து 69 வாரங்களினுடைய தீர்க்க தரிசனம். கிபி 29 மேசியா வந்தாச்சு. இப்ப நம்ம நெக்ஸ்ட் எத்தனை வாரம் பாக்கி இருக்கு பாத்தீங்களா? ஆமா கரெக்ட், ஏற்கனவே இப்ப நம்ம 7 வாரத்துக்கு முடிச்சாச்சு, 62 வாரமும் முடிஞ்சாச்சு. 69 முடிந்து முடியும் போது மேசியா வந்தாச்சு, வெளிப்படுவார். 29 கிபி 29. இப்ப லாஸ்ட் வாரம் நம்ம இருக்குது, இன்னும் ஒரு வாரம் இருக்குது, அதை பத்தி நம்ம படிக்கலாம். தானியேல் 9:27. அப்போ இதனுடைய பொருள் என்ன? அப்போ பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார் அப்படிங்கும் போது ஜீசஸ் என்ன பண்ணிட்டாங்க? தன்னைத்தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க பலிகள், போன வாரத்தில் நம்ம பார்த்தோம், ஆடு பலி மாடு பலி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பலிகள் எல்லாம் எப்ப முடிச்சார் ஜீசஸ்? அவர் தன்னைத்தானே சிலுவையில ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலி, அதாவது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இன்னொரு வசனத்தை நம்ம படித்தோம், எல்லாரையும் ஏற்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு இவரே அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பழைய பலிகளை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து தன்னைத்தானே பலியிட்டதன் மூலம் அவைகளை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதை பற்றி வசனத்தில் எபிரேயர் 10:11-12, எபிரேயர் 10:11-12.
ஆ
அநேக தரம் அவங்க பலி பலி செலுத்திட்டு வந்தாங்க, ஆனா பாவங்கள் என்ன பண்ண முடியாது, நிவர்த்தி பண்ண முடியல. அப்புறம் ஆனா பாவங்கள் நிமித்தம் ஜீசஸ் எவ்வளவு முறை, ஒரே முறை தம்மை தாமே பலியிட்டதன் மூலம் என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்ப அப்படி இருக்கும்போது இங்க இந்த 70வது வாரம், இந்த லாஸ்ட் வீக், அந்த 70வது வாரம் தான் அங்கதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கர்த்தரா இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சாருன்றது. அந்த ஒரு வசனத்தில் தான் இருக்குது பைபிள், வேற எங்கேயுமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நம்ம எந்த ஒரு கிறிஸ்தவரையும் நம்ம கேட்கும் போது ஜீசஸ் எவ்வளவு வருஷம் ஊழியம் செஞ்சுட்டாருங்க, 3.5 வருஷம், எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தார், 33 சொல்றான். ஆனா வசனம் இருக்குது எங்க அப்படின்னா வசனத்தின் மூலம் சொல்லவே முடியாது. இந்த ஒரே ஒரு தீர்க்க தரிசனத்துல தான் இந்த விஷயங்கள் அடங்கி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த 70வது வாரத்தில் என்ன சொல்றாருன்னா, அங்க படிக்கிறோம் அந்த ஒரு அந்த படிச்சுட்டு அந்த வசனம், அதாவது தானியேல் 9வது அதிகாரம், ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை தெரியப்படுத்தி, அந்த வாரம் பாதி சென்ற போது. அப்ப பாதி சென்ற போது என்ன பண்ணிட்டாரு, பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணினார். மேல்வசத்தை நாம் படிக்கும் போது அந்த 62 வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார், கட் ஆஃப் அப்படின்னு என்ன அர்த்தம், மரித்து விடுவார். அப்ப பலியையும் காணிக்கையும் கர்த்தர் எப்போ ஒழிய பண்ணார்னா, அந்த வாரம் பாதி சென்ற போது. அப்ப பாதி ஒரு வாரத்தினுடைய பாதிங்கிறதாங்க 3.5 நாள். அப்ப 3.5 நாளுங்கிறது எவ்வளவு, 3.5 வருஷம். இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஜீசஸோட ஊழியம் எவ்வளவு வருஷம்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப 3.5 வருஷத்துல அவர் வந்து சங்கரிக்கப்பட்டார். ஆனா ஒரு வாரம் அளவு உடன்படிக்கை தெரியப்படுத்திக்கிறாருன்னு சொல்லிக்கிறேன், அது எப்படி, அப்ப பாதியிலே செத்துட்டார்னா மிச்சம் 3.5 வருஷம் அது என்ன அப்படின்னு சொல்லும் போது, அதை அவர் நேரடியாக செய்யாமல் தம்முடைய சீஷர்கள் மூலம் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரமே அந்த வாய்ப்பு, தேவனுடைய அந்த சகாயம் அல்லது தேவனுடைய அந்த வாய்ப்பு இருந்தது. அந்த ஒரு வாரம் முழுவதும் கிபி 36 அது முடிவடைந்தது, நம்ம கணக்குல கணக்கு போட்டு நம்ம பார்க்கலாம். அப்ப அப்படி இருக்கும்போது அந்த வாரம் சென்ற பாதி சென்ற போது சொல்றது இங்கதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கர்த்தரா இயேசுனுடைய அந்த 3.5 வருட ஊழியம். அப்ப எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, கிபி 29 இங்க மேசியாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவருடைய ஞானஸ்தானம் தேவன் அவர் என்ன எதினால் அபிஷேகம் பண்ணாருங்க, பரிசுத்தாவியினால. எவ்வளவு அளவு கொடுத்தாரு, அளவில்லாமல் இல்லைங்களா, தேவன் தம் அவருக்கு தம்முடைய ஆவியை அளவில்லாமல் அவருக்கு அபிஷேகம். அப்போ அபிஷேகம் பண்ணப்படுது கிபி 29 3 வருடங்கள் நம்ம சேர்த்துனா எவ்வளவு வருது, எவ்வளவு வருது, 32 நம்ம எப்படி சொல்லுவோம். இப்ப வந்து எனக்கு இப்ப இந்த குழந்தைக்கு 3 வருஷம் 6 மாசம் ஆச்சுன்னா எத்தனை வயசுன்னு சொல்லுவோம், 3 வயசுன்னு சொல்லுவோமா 4 வயசுன்னு சொல்லுவோம், 4 வயசுதான் சொல்லுவோம். அதான் அவன் 32 நம்ம எப்படி சொல்லுவோம், 33 இல்லைங்களா. அப்போ இது வந்து கிபி 33, இது வந்து நம்முடைய கர்த்தரா இயேசு மரித்த வருஷம். கிபி 33 தான் நம்முடைய கர்த்தரா இயேசு மரித்த வருஷம். அதற்கு பின்பு கர்த்தர் மரித்தாலும் கூட அந்த ஒரு தேவனுடைய சகாயமானது யார் மத்தியில் மாற்றம் இருந்துச்சுனாக்கா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் மட்டும்தான் இருந்துச்சு. அதான் சீஷர்கள் வந்து அந்த இஸ்ரேலுக்குள்ள மாத்திரம் வேலை செஞ்சாங்க, எத்தனை வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா 3.5 வருடம் தான் கரெக்டாக வேலை செஞ்சாங்க. அவங்க கூட 3 வருஷம் தான் கரெக்டாக வேலை செஞ்சாங்க. 3 வருஷம் வேலை செய்யும் போது அதாவது கிபி 36 தான் இந்த வாய்ப்பானது இஸ்ரேலர்கள் கையில் இருந்த புறஜாதிகளுடைய கைக்கு போச்சு. கிபி 36 அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியனுடைய வீட்டில் போய் இந்த சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆரம்பம் ஆயிட்டார். ஆனால் அது வரைக்கும் அதான் அந்த ஒரு வாரத்தில் பாதி ஜீசஸ் ஊழியம் பண்ணிட்டாரு, மிச்ச பாதி யார், அவருடைய சீஷர்கள். அதே சுவிசேஷத்தில் அதே இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளேயே தான் வேலை செய்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த தீர்க்கதரிசனத்தினுடைய நிறைவேறுதல் இங்கே நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. எப்படின்னா இங்க வந்து நம்ம ஒரு கணக்கு கண்டுபிடிச்சிருக்கிறோம், இந்த காலங்கள் சம்பந்தப்பட்ட கணக்குகளை நம்ம புரிந்து கொள்ளணும்னா தீர்க்கதரிசிக்கு 1 நாள் என்பது 1 வருஷம் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் என்னன்னா,
அதாவது தானியேல் 9 அதிகாரம் 27 பாருங்க. பாருங்க, அதேதான். இல்ல 26, இது இங்கிலீஷ்ல 27, தமிழ்ல 26. பாத்தீங்கன்னா நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அப்புறம் சரி, அடுத்தது அதை பத்தி தான் நம்ம இப்ப படிச்சோம். அந்த ஒரு வாரம் பத்தி பாதி சென்ற போது பலியும் காணிக்கையும் ஒழியப்பான, அந்த 3.5 வருடம் ஊழியம் பத்தி நம்ம கண்டுபிடிச்சோம். அதற்கு பின்பு என்ன நடக்குது? பாத்தீங்களா, இந்த இடத்துல இந்த வசனம் தான் இங்க நம்ம பார்க்கும்போது மொழிபெயர்ப்பு இங்க கொஞ்சம் தவறாக இருக்குது. மொழிபெயர்ப்பு ஒரிஜினல் மொழிபெயர்ப்பு கிடையாது, இது வந்து நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் மற்றும் நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்புகள் இதெல்லாம் நம்ம படிச்சா இந்த மாதிரி ஒரு வசனம் இருக்குது. இது எதுக்கு ஆதாரமாக இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க சொல்லுங்க? இந்த அருவறுப்பான சட்டைகளோடு அப்படி வந்து இறங்குறாங்க, யாருக்கு ஒப்பிட்டு பேசுறாங்க? சாத்தானுக்கு. அப்புறம் அந்த கிறிஸ்துக்கெல்லாம் ஒப்பிட்டு பேசுகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த கிறிஸ்து அதனாலதான் வந்து 7 ஆளுகை செய்வான், 7 பத்திர அதனால வந்து சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதனுடைய இப்போ நம்ம பார்த்த 25 வசனத்திலிருந்து நம்ம படிக்கும்போது அந்த 70 யார் சம்பந்தப்பட்ட விஷயம்? இஸ்ரேல் ஜனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்புறம் நம்முடைய கர்த்தராக இயேசு சம்பந்தப்பட்ட விஷயம், அவருடைய மேசியாவாக வர்றதும் அவருடைய மரணம் அவருடைய உடன்படிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம். அப்படி இருக்கும்போது இங்கே திடீர்னு அந்த கிறிஸ்து பற்றி எப்படி வரும்? அந்த மாதிரி வருது இல்லை. மாறாக இங்கே வந்து மொழிபெயர்ப்பில் மிஸ்டேக் இருக்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். என்னவி பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா அங்க கூட தவறாக பண்ணிக்கிறாங்க. இப்ப செட்டைகள் அப்படின்னு சொல்லும் போது இங்கிலீஷ்ல என்ன வரும்? விங், கரெக்ட் இல்லைங்களா? இது எப்படி என்னவி பைபிள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, ஆன் அ விங் ஆஃப் த டெம்பிள் ஈ வில் செட் அப் அன் அபாபினேஷன் அப்படிங்கிறார். அதே போல தமிழ் மொழிபெயர்ப்புல அருவறுப்பான செட்டைகளோட, ஆனா இங்க சாதாரணமா எல்லாரும் கையில இருக்கிறது இங்கிலீஷ் பைபிள். இப்ப நம்ம கிட்ட இருக்கிற தமிழ் பைபிளினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு, அது சரியாக மொழிபெயர்ப்பு அவங்க பண்ணல. ஆனால் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்புல விருதத்தை கொண்டு வந்துக்கிறார் இந்த பைபிளே. இதில் வந்து சரியான மொழிபெயர்ப்பு இருக்குது. அங்கே என்ன வரலைன்னா அந்த அருவறுப்பான சட்டைகள்ன்ற வார்த்தைகளே வர்றதில்லை, அந்த மாதிரி வர்றதே கிடையாது. ஏன்னா நீங்கள் யார் படிக்கிறீங்க, சிஸ்டர் படிக்கிறீங்களா? ஒன்பதாம் அதிகாரம் 27 பண்ணிங்க சிஸ்டர், 9. இது நீங்க இங்கிலீஷ்ல ஃபாலோ பண்றவங்க நீங்க பண்ணி பார்க்கலாம். அதான் முக்கியம், அன் ஃபார் த ஓவர் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அபாமினேஷன்ஸ். அப்படின்னு என்னன்னா, ஓவர் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அபாமினேஷன்னா பாவங்கள் ரொம்ப அதிகமானதுனால, அருவறுப்புகள், அபாமினேஷன்னா அருவறுப்பு, அருவறுப்புகள் அதிகமானதுன்னு காரணத்தினால டெசோலேட், அதை அவர் பாழாக்குவார். தேசத்தில் இஸ்ரேல் தேசத்தில் மேசியா சங்காரம் பண்ணப்பட்ட பின்பு தேசத்தில் என்னது, மேசியாவை அவர் நிராகரித்ததுனால பாவம் அல்லது வந்து அருவறுப்பு அதிகமானதுனால அந்த தேசத்தை அவர் பாழாக்குவார். ஈ ஷல் மேக் இட் டெசோலேட், எது வரைக்கும்? ஈவன் அன்டில் த கன்சமேஷன். கன்சமேஷன் முடிவு பரியந்தம் யுத்தம். அப்புறம் ஆமா, டிட்டர்மைண்ட், டிட்டர்மைண்ட்னா முடிவு, அதாவது முடிவாக்கப்பட்டிருக்குது. இஸ்ரேல் தேசம் என்ன ஆகணும், அது பாழாக போகணும் அப்படின்னு டிட்டர்மைன் ஆயிருக்குது, முடிவு ஆயிருக்குது. அந்த டிட்டர்மைன் ஷல் பி போர்ட் அப்பான் த டெசோலேட். அப்போ நீங்கள் அதை தமிழில் நீங்கள் படிச்சிங்கன்னா அருவறுப்பான சட்டைகளோட பாலாக்குகிறவன் வந்து இறங்குவானெல்லாம் கிடையாது, அது வந்து மொழிபெயர்ப்பே கிடையாது. அப்போ நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பார்த்தீங்களா, த டிட்டர்மைண்டு டெசோலேஷன், டிட்டர்மைண்டு டெசோலே, அதை நிர்ணயிக்கப்பட்ட நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் அப்படி வருதுல்ல, பாழாக்கு பாழாக்கப்பட்ட தேசத்தின் மேல் வரும் அப்படிங்கிறார். ஊற்றப்படும் போர்டு, போர்டு புரிஞ்சுட்டீங்களா பிரதர்? நான் சொன்ன பாயிண்ட், நான் சொன்னது ஓரளவுக்கு சுலபமா புரிய முடியுதுங்களா? அதான் என்ன சொல்றேன், இங்கிலீஷ்ல திருப்பி நான் படிக்கிறேன். அந்த வசனம் எப்படி இருக்குன்னா, அண்ட் ஃபார் த ஓவர் ஸ்ப்ரெட்டிங் ஆஃப் அபாமினேஷன்ஸ் ஈ ஷல் மேக் இட் டெசோலேட். அருவறுப்புகள் அதிகமானதுனால அந்த தேசத்தின் மேல் தேசம் பாழாக்கப்படும். ஈவன் அன்டில் த கன்சமேஷன், முடிவு பரியந்தம், அந்த தேசமே சுத்தமா இல்லாமல் போகிற வரைக்கும் அந்த தேசம் பாழாக்கப்படும். எப்படின்னா, த டிட்டர்மைண்ட் ஷல் பி போர்ட் அப்பான் த டெசோலேட். அப்போ ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற அந்த நிர்மூலம் அதன் மேல் சொரிய முடிகிற வரைக்கும் அது ஊற்றப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல அந்தி கிறிஸ்து பத்தின வசனம் இல்ல, மாரக பிசாசு பத்தின வசனம் கூட இல்ல, அந்த சட்டைகள் என்ற வார்த்தைகள் வரவே கிடையாது. ஏன்னா நீங்க இங்கிலீஷ் போய் போய் நீங்க நல்லவேளை இன்னைக்கு கொண்டு வந்ததுனால பரவாயில்ல, ஏன்னா நான் கூட கொண்டு வந்தேன், அதனால அது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஏன்னா ரெஃபரன்ஸ் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைன்னா அந்த உண்மை சத்தியமே நம்ம கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்படி இருக்கும்போது இதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன? அப்போ அந்த அருவறுப்புகள் அதிகமானதுனால தேசம் பாழாக்கப்படும் அப்படிங்கும்போது, தேசம் என்பது இது இஸ்ரேல் தேசம் எப்போ பாழாக்கப்படும்? கர்த்தரா இயேசு நிராகரிக்கப்படும் போது. தேவன் எது வரைக்கும் அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தாரு? எங்கிருந்து ஸ்டார்டஸ் தெரியுங்களா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் யாக்கோபினுடைய மரணத்திலிருந்து. இனிமேல் உன்னுடைய பேர் யாக்கோப் இல்ல, இனிமேல் உன்னுடைய பேர் இஸ்ரேல். அங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். எது வரைக்கும் தேவன் கொடுத்தாருன்னா, ஜீசஸை அவங்க சாகடிக்கிற வரைக்கும், ஜீசஸை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் தேவன் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஜீசஸ் அவன் நிராகரிக்கும் போது அவர்கள் மேல் இருந்த சுத்தமாக தேவனுடைய கிருபை எடுக்கப்பட்டு முற்றிலுமாக புறஜாதி ஜனங்களுக்கு தேவன் அந்த வாய்ப்புகளை கொடுத்தது நம்ம பார்க்குறோம். இந்த அழிவை பற்றி ஜீசஸ் உயிரோடு இருக்கும்போது பேசினார், இந்த தேசம் பாழாக்க விடப்படும் அப்படிங்கிறத பற்றி. மத்தேயு 23:38. மத்தேயு 23:38. ஆமாம், உங்களுடைய வீடு என்னங்க பாழாக்கி விடப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது இந்த வசனத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறோம், 26 அந்த வசனம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஆனாலும் தமக்காக இல்லை, அவர் கர்த்தராக இயேசு சங்கரிக்கப்படுவது யாருக்காக இல்லை? தமக்காக இல்லை, யாருக்காக? உலகத்தின் பாவங்களுக்காக. ஆனால் என்ன ஆகும்னா, நகரத்தையும், எந்த நகரம்? ஜெருசலேமையும் பரிசுத்த ஸ்தலத்தையும், பரிசுத்த ஸ்தலம் என்பது ஆலயம் இல்லைங்களா, ஆலயத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அப்ப வரப்போகிற பிரபு, எந்த எந்த பிரபு மூலமாக ஜெருசலேம் அழிக்கப்பட்டது? ஜீசஸ் பின்னாடி ரோமர்களுடைய பேரரசு. அப்ப யார் வந்தார் அங்க கவர்னர், அந்த பிரின்ஸ் பிரபு யாருன்னா, தீத்துராயர் இல்லைங்களா. தீத்துராயர் வந்து அந்த தேசத்தை அவர் அழித்தார், பிரபுவின் ஜனங்கள் என்று சொல்லும் போது அவருடைய ஆர்மி. அப்போ ரோம சக்கரவர்த்தி, ரோம அந்த கவர்னர், அந்த தீத்து மற்றும் அவனுடைய படையின் மூலமாக இது அளிக்கப்பட்டது. இந்த தேசமும் இந்த ஆலயம் அன்னைக்கு நடந்தது கொடுமை பற்றி சரித்திரம் எப்படி சொல்லுதுன்னா, அந்த மாதிரியான கொடுமை உலக சரித்திரத்தில் வேற எங்கேயுமே நடக்கல. என்ன நடந்துச்சுன்னா, அன்னைக்கு பஸ்கா பண்டிகை ஆக்சுவலி, அதாவது கிபி 70 வந்து அது பஸ்கா பண்டிகை. உள்ளுக்குள்ள ஜனங்கள் பஸ்கா பண்டிகை அவங்க கொண்டாடிட்டு போது முற்றுகை போட்டார். அப்போ வெளியில் வர முடியல, சாப்பாடுகள் ஒன்றும் இல்லை. என்னாச்சு அன்னைக்கு அவங்க இருந்த தலைவர்களுடைய பேர் எலியாசர். அவர் என்ன பண்ணார்னா, நம்ம வந்து போய் இவனுக்கு கையில் சாக வேண்டாம், நம்மளை நம்மளே சாகடிச்சுக்கலாம் சொல்லிட்டு அவர் போயிட்டு அவருடைய மனைவிகளையும் குழந்தைகளையும் குத்துனார். அதுக்கப்புறம் ஆம்பளைகள் ஒருத்தனை மாற்றி மாற்றி குத்திக்கிட்டானு. அப்போது எல்லாருமே குத்தி செத்து போயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கொடுமை உலகத்தில். அதுக்கப்புறம் இன்னும் கூட ஜோசபஸ் சரித்திர ஆராய்ச்சி எழுதும் போது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளெல்லாம் கூட சமைச்சு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு உன் குழந்தைய அடிக்கலாம், நாளைக்கு என் குழந்தை அடிச்சுக்கா, இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு அடிச்சுக்கலாம் என் குழந்தைய அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு கொடுமையாக இன்னைக்கு நடந்தது. அதான் அது என்னாச்சுன்னா, அந்த தேசம் முற்றிலும் நிர்மூலமாக வரைக்கும் கிபி 70 ஸ்டார்ட் ஆகி 73 வரைக்கும் நடந்துச்சு. அந்த தேசம் சுத்தமாக இல்லாமல் போகிற வரைக்கும் கடைசி அந்த 3 துறைமுகங்கள் அவங்க கையில் இருந்துச்சு, இஸ்ரேலருடைய கையில். அந்த கருங்கடல், இந்த சபக்கடலுடைய சில துறைமுகங்கள், லாஸ்டா அந்த மசாதா அப்படிங்கிற ஒரு துறைமுகம் தான் அது விழுந்துச்சு. அதோட இஸ்ரேல் தேசம் க்ளோஸ் ஆச்சு.
உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்டதாக நம்ம சரித்திரங்களை பாக்குறோங்க. அதுதான் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும், வெள்ளம் போல இருந்துச்சு அந்த இஸ்ரேலர்களுடைய முடிவு. அது மட்டுமில்ல, முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. சுத்தமா அந்த தேசமே இல்லாமல் போகிற வரைக்கும் அது இல்லாமல் போயிடு. அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணிட்டாரு, இப்போ தண்டனை கொடுத்தார். எவ்வளோ காலம் அவங்களுக்கு சகாயமாக இருந்தாரு, ஆனால் தன்னுடைய மகனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போது அந்த ஜனங்களுக்கு தம்முடைய சகாயத்தை எடுத்து விட்டார். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. எப்படி பனிஷ்மெண்ட்னா, எவ்வளோ வருஷம் தேவன் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரோ அதே அளவுக்கு ஆமா தண்டனை கொடுத்தார். அதை பத்தி எரேமியா 16:18 நம்ம படிக்கிறோம். எரேமியா ஆமா, அவர்கள் என்னுடைய தேசத்தை தீட்டுப்படுத்திட்டாங்க, அதனால நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன், அவங்க அக்கிரமத்து நிமித்தம் ரட்டிப்பாய் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பேன். அப்ப ரட்டிப்பாய் என்ன தெரியுங்களா, டபுள், அந்த சின் டபுள் அப்படிங்கும் போது டபுள் என்ற அந்த எவ்வளோ வார்த்தையை நம்ம எடுத்து படிக்கும் போது எந்த அளவுக்கு சகாயம் தேவன் கொடுத்தாரு அதே அளவுக்கு அவர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. இதை பத்தி நம்ம சரியான காலக்கணக்கு, யாக்கோபினுடைய மரணத்திலிருந்து ஜீசஸ் வரைக்கும் எத்தனை வருஷங்கிறது கணக்கு போடணும். அதே கிறிஸ்துக்கு பின்னாடி, கிறிஸ்துவை நிராகரிச்சதுக்கு பின்னாடி எத்தனை வருஷங்கிறது கணக்கு போட்டால் எவ்வளோ வருஷம் ஆதரவு எவ்வளோ வருஷம் தண்டனை அப்படிங்கிறது கூட நம்ம கண்டுபிடிக்கலாம், அது பின்னாடி படிக்கலாம். அப்போது இந்த தீர்க்கதரிசனத்தின் மூலம் நம்ம ரெண்டு சாவி கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒன்று வந்து தீர்க்கதரிசனத்தை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னா தீர்க்கதரிசன பாணியில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்களை அந்த கால கணக்குகளை ஃபார்முலா கண்டுபிடிக்கணும் ஒன்று. ரெண்டாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா, தீர்க்கதரிசிகளுக்கு ஒரு நாள் என்பது ஒரு வருஷம். அது வந்து இந்த 70 வார தீர்க்க தரிசன கணக்கில் நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ கர்த்தராக இயேசு ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார் காலம் பற்றி, அது ரொம்ப சிம்பிள், ஒரு 10 மினிட்ஸில் அது முடிக்கலாம். அதாவது லூக்கா 21:24 பார்த்தீங்களா, இங்க இது பார்த்த இது படிச்சு பார்த்தா ஏதாவது காலக்கணக்கு இருக்குதா, ஏதாவது காலம் பத்தி ஏதாவது இருக்குதா இந்த வசனத்துல, டைமிங் டைம் ப்ராபஸ் ஏதாவது இருக்குதுங்களா, இருக்குது இல்லைங்களா, என்ன என்ன வார்த்தை இருக்குது அங்க சொல்லிக்கிறாரு, டைம்ஸ் ஆஃப் ஜென்டைல்ஸ், புற ஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புற ஜாதியாரால் மிதிக்கப்படும். இதுதான் வந்து ஜீசஸ் சொன்னாங்க. அப்போ இதனுடைய விளக்கங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, புறஜாதியருடைய காலம்ங்கிறது என்ன, அப்போ புறஜாதியருடைய காலம் என்பது என்ன, எப்போ இப்போ கூட நம்ம பார்த்தோம் இஸ்ரேல் தேசம் எப்போ முற்றிலுமாக நிர்மூலமாக்கப்பட்டது, கர்த்தருடைய காலத்தில் கிபி 70 நம்ம இப்போ கண்டுபிடிச்சோம். அங்கிருந்துக்கிற கணக்கு சொல்கிறாரா, அங்கிருக்கிற கணக்கு சொல்கிறாரா அப்படின்னா, அங்கிருக்கிற கணக்கு சொல்லலை. ஏன்னா புறஜாதியாரனுடைய காலம் என்பது என்னன்னா, இஸ்ரேலர்கள் அல்லாத மற்ற ராஜாக்கள் யார் ஆளுகை செய்யுது, இஸ்ரேலை ஆளுகை செய்யுது. அப்போ கர்த்தருடைய காலத்தில் இஸ்ரேலர்களை இஸ்ரேலர்களை ஆண்டு கொண்டிருந்தார்களா, கிடையாது. கர்த்தருடைய காலத்தில் யார் ஆட்சி, யாருடைய ஆட்சியின் கீழ் இருந்தாங்க, ரோமர்களுடைய ஆட்சியின் கீழ் இருந்தாங்க. அப்ப கர்த்தர் சொன்ன புறஜாதியாரின் காலம் என்பது எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கிபி 70 ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம எடுத்துட்டா அது வந்து சரியாகாது. ஏன்னா கர்த்தருடைய காலத்திலேயே தேசம் புறஜாதி ராஜாக்களுடைய கையில் இருந்துச்சு. அப்போ ஜெருசலேம் இஸ்ரேல் தேசம், எருசலேமானது அங்கே எருசலேம் சொல்றது இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் தேசம் எந்த எப்பிருந்து புறஜாதியுடைய கால கையில் போயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம பார்க்கும் போது அது வந்து சில விஷயங்களை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதாவது அதை பற்றி நம்ம படிக்கும்போது உங்களுக்கு தெரியும், தேவன் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு வந்தார் அவர்கள் கானான் தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு நியாயாதிபதிகளை கொடுத்தார். நியாயாதிபதிகளுக்கு பின்பு இஸ்ரேல் ஜனங்கள், எங்களுக்கு நியாயாதிபதி வேண்டாம் எங்களுக்கு ராஜாக்கள் வேணும்னு கேட்டார். அப்ப சவுல் வந்தார், அப்புறம் தாவீது வந்தார், அப்புறம் சாலமோன் எல்லாம் வந்தார். இவங்கெல்லாம் வந்து யாருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து ஆட்சி பண்ணதாக வசனத்தில் படிக்கிறோம். வசனத்தில் படிங்க, ஒன்று நாலாகமம் 29:23, ஒன்று நாலாகமம் 29:23. யாருடைய சிங்காசனத்தில் வீட்டிருந்து? அப்போ அந்த இஸ்ரவேல் ராஜாக்கள் உட்கார்ந்து ஆட்சி பண்ணுன சிங்காசனம் யாருடைய சிங்காசனம்? அது தேவனுடைய சிங்காசனம். அப்ப அது என்ன விஷயம்னா, தேவன் உலகத்தின் மேல் தம்முடைய ராஜ்யத்தை கொண்டு வர போறார் இல்லைங்களா? நிரந்தரமான ஒரு ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் வரப்போகுது. அந்த ராஜ்யத்தினுடைய நிழல் தான் இஸ்ரவேலுக்குள் தேவன் நடத்தின ராஜ்யம், ஒரு டிபிக்கல் கிங்டம். அப்போ எப்படி தம்முடைய ஜனங்களை வழி நடத்துவார்ன்றது தான் இஸ்ரேல் ஜனங்கள் மூலம் தேவன் காமிச்ச ராஜ்யம். அப்போ அந்த சிம்மாசனம் யாருடைய சிம்மாசனம்? கர்த்தருடைய சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அவர்கள் ஆளுகை செய்தார்கள். நீங்கள் கூட இப்போ நம்ம படித்த கர்த்தராக சொன்னாங்க, புறஜாதியருடைய காலம் அப்படின்னு சொல்லும் போது அங்கே சொல்லப்போகிற அந்த காலத்தினுடைய கிரேக்க வார்த்தை என்ன வருதுன்னா கைரோஸ். கைரோஸ்ன்ற வார்த்தை, கைரோஸ்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா செட் ஆர் ப்ராப்பர் டைம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு சரியான காலம், அதாவது சரியான காலம் அல்லது நிர்ணயித்தல், சரியான காலத்தை நிர்ணயித்தல் அல்லது சரியான காலம் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது புறஜாதியருடைய காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம், நிர்ணயிக்கப்பட்ட காலம். இத்தனை காலம்தான் புறஜாதியர்கள் யார் மேல் அரசாட்சி பண்ணணும்? இஸ்ரேலுக்கு மேல் அரசாட்சி பண்ணணும். யார் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு? தேவன் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால்தான் தானியேல் நாம் படிக்கிறோம், அவர் விருப்பமானவருக்கு தம்முடைய ஆளுகையை அவர் கொடுக்கிறாருன்னு சொல்லி புறஜாதி ராஜாக்களே சொல்லி வச்சிருக்கிறாங்க. அப்போ தேவன் ஒரு முன்கூட்டியே ஒரு தீர்மானம் பண்ணிக்கிறாரு. அப்போ இஸ்ரேலர்களின் மத்தியில தேவனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இந்த ராஜாக்கள் மூலமாக. ஆனா இந்த ராஜாக்கள் என்ன ஆயிட்டாங்க, கடைசி ராஜா யாரு? யூதாவில சிதேக்கியா ராஜா இல்லைங்களா? இந்த யூதர்களுடைய பரம்பரையில தான் நம்முடைய கர்த்தராக இயேசு வந்தார். அதனால்தான் நம்ம யூதர்களை எடுக்கிறோம், இஸ்ரேலர்களை விட்டுறோம். ஏன்னா இஸ்ரேலர்கள் வந்து புறஜாதி ஜனங்களோட மிக்ஸ் ஆயிட்டாங்க. அதனால அவங்க வந்து அவங்க அருவறுப்பானவர்கள், அவர்கள் சமாரியர்கள் அப்படி இவங்க ட்ரீட் பண்ணாங்க யூதர்கள். ஆனா யூதர்கள் எங்க போனாலும் கூட, எங்க கைதிகளா போனாலும் கூட மற்ற ஜனங்களோட மிக்ஸ் ஆகுறது இல்லை. கல்யாணம் பண்றது, சந்ததிகள் உற்பத்தி பண்றது கிடையாது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த யூதர்கள் ராஜா வம்சங்களை நம்ம எடுக்கும் போது கடைசி ராஜா யாருன்னா சிதேக்கிய ராஜா. அது வரைக்கும் தான் தேவனுடைய ராஜ்யம் அவர்கள் மத்தியில நடந்தது. ஆனா சிதேக்கிய ராஜா என்ன ஆயிட்டான், இருக்கிறதுலயே ரொம்ப பாவி ராஜா, ரொம்ப அக்கிரமம் நிறைந்தவனாக இருந்தான். அதனாலதான் தேவன் என்ன பண்ணிட்டார்னா அந்த ராஜ்யத்தை அந்த இஸ்ரேலர் கையிலிருந்து எடுத்து புறஜாதிகளுடைய கையில கொடுத்தார். அதை பத்தி நம்ம படிக்கும் போது எசேக்கியேல் 21:25 படிங்க சிஸ்டர். என்ன சொன்னாருன்னா அந்த சிதேக ராஜா பார்த்து, இஸ்ரேலை ஆளுகிற துன்மார்க்க அதிபதியே, இனி என்னாச்சு, அக்கிரமத்துக்கு முடிவு ஒரு காலம் வந்தாச்சு, நீ என்ன பண்ண, பாகையை கலற்று அப்படின்னா அந்த ஆசாரிய முறைமை இனி வேண்டாம் உங்களுக்குள்ள, அந்த ஆசாரிப்பு கூட ஆசாரிய முறையும் வேண்டாம், அப்புறம் கிரீடத்தை எடுத்து போடு, ராஜா முறையும் வேண்டாம், அது இனி வந்து முன் போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், நான் என்ன பண்ணுவேன், அதை கவிழ்ப்பேன் 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 மூன்று முறை சொல்லிக்கிறார். இந்த மூன்று முறை கூட நிறைய விஷயங்கள் இருக்குது, அது இன்னைக்கு நம்மளுக்கு வேண்டாம். எது வரைக்கும் இல்லாத இருக்கும், உரிமைக்காரரானவர் வரும் மட்டும். அப்ப உரிமைக்காரரானவர் வர்ற வரைக்கும் இனி ராஜ்யம் உங்கள் கையில இருக்காது, அது புறஜாதியருடைய கையில போயிடும். அப்ப அந்த உரிமைக்காரரானவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், யாரு? அது கூட ஜீசஸ் தான் இல்லைங்களா? அப்ப கர்த்தராய் இயேசு இஸ்ரேல் மேல் ராஜாவாக வர்ற வரைக்கும் அந்த ராஜ்யம் இனி இஸ்ரேலர்களால் ஆளப்படவே முடியாது, மற்றவர்கள் தான் அவர்களை ஆளுவார்கள் அப்படிங்கிறது தான் கர்த்தராக இயேசுனுடைய அருமையான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை எப்படி நம்ம புரிந்து கொள்வது? அப்போ புறஜாதியருடைய காலம் எத்தனை வருஷம் அதுதான் இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ புறஜாதியருடைய காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா மோசையினுடைய நியாயப்பிரமாணத்தில் தேவன் கொடுத்துருக்குறாங்க. மோசே கிட்ட தேவன் சொல்லும் போது இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செஞ்சுட்டே வந்தாங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த சரித்திரத்தில் நம்ம படிக்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்வாங்க, தேவன் அவர்களை விரோதிகள் கையில் ஒப்பு கொடுப்பார், அங்க போயிட்டு மனம் திரும்பி ஜப செய்யும் போது மீண்டும் கொண்டு வர வைப்பார், திருப்பி தப்ப செய்வாங்க திருப்பியும் போயிடுவார், திருப்பி அவங்களுக்காக ஒரு நியாயாதிபதி ஏற்படுத்தி திருப்பி கொண்டு வர, இப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஆனா சுத்தமா ஒரு டைம் இருக்கும், அந்த டைம் முடிஞ்சு போச்சுன்னா அவர்கள் மேல் கிருபை இருக்காது. அதை பத்தி நீங்க லேவி ராகமும் 26:18 லேவி ராகமும் 26:18 ஆமா, பின்னும் உங்கள் பாவத்து நிமித்தம் என்ன பண்ண போறேன், 7 times இங்கிலீஷ் நீங்க படிச்சீங்கன்னா 7 அத்தனைனா எவ்வளவுங்க, தமிழ் எப்படி சொல்றது 7 மடங்கு அப்படின்னு தான் நம்ம நினைச்சிடறோம். ஆனா 7 காலங்கள் 7 times இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா 7 times அப்படின்னு சொல்றாரு. அதுல 21 படிங்க சிஸ்டர். திருப்பி இன்னொரு டைம் கூட சொல்றார் 28 வசனம். ஆமா, உங்களை 7 தனியாக தண்டிப்பேன், எப்படி சொல்லிக்கிற பாத்தீங்கன்னா 7 times. அப்ப அந்த 7 times டைம்ஸ்ன்ற அந்த எபிரே வார்த்தை நம்ம என்னன்னு பார்த்தா பாமா, PAMAH. பாமான்ற அந்த வார்த்தையினோட அர்த்தம் என்னன்னா ஏ ஸ்ட்ரோக், அதாவது அடிக்கிறது, ஆர் டைம்ஸ், காலங்கள் அப்படி வருது. இப்ப உதாரணமா நம்ம எங்க வேற காலங்கள் பத்தி படுத்திக்கிறோம்னா, நேபுகாத்நேச்சார் தன்னை வந்து பெருமை பேசும்போது தேவன் அவருக்கு ஒரு சாப கொடுத்தாரு. என்ன சொன்னாருங்க, உண்மையில எவ்வளவு காலங்கள் போகும்னு சொன்னாரு, 7 காலங்கள், 7 காலங்கள் போற வரைக்கும் நீ மாடு மாதிரி புல்லு சாப்பிடுவ அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா? அந்த வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 7 காலங்கள், 7 times. அதே வார்த்தை தான் இங்க பயன்படுத்தி இருக்குது, பாமா. அப்ப அந்த பாமான்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னா ஸ்ட்ரோக் ஆர் டைம்ஸ், காலங்கள் அல்லது அடி அப்படின்னு அர்த்தம். அப்ப இது வெறும் அடின்னு நம்ம எடுத்துக்க முடியாது, மாறாக இது காலங்களை குறிக்கிறது நம்ம பாக்குறோம். அப்போ அந்த கர்த்தராக இயேசு சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, எருசலேமானது புறஜாதியருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். அப்போ 7 காலங்கள் என்று சொல்லும் போது எவ்வளோ, அப்ப காலம் என்பது என்ன எவ்வளோ, அப்போ இதை பத்தி நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 12:14
அடுத்த வாரம் கொண்டு வாங்க. அதுல வந்து சரியான மொழிபெயர்ப்பு கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல எப்படி அப்படின்னு இருக்குது. ஆனா நீங்க தமிழ்ல படிக்கும் போது காலம், காலங்கள், அரைக்காலம். அப்ப காலம்னா எவ்வளோ, காலங்கள்னா எவ்வளோ, அரைக்காலம்னு நமக்கு புரியாது. ஆனா நீங்க திருவிழியும் பைபிள்ல நீங்க படிச்சிட்டீங்கன்னா சரியான மொழிபெயர்ப்பு கொடுத்துட்டாங்க. காலம் என்பது எவ்வளோன்னா 1 வருஷம், காலங்கள் என்பது 2 வருஷம், அரைக்காலம் என்பது 1/2 வருஷம் இல்லைங்களா? அப்ப காலம், காலங்கள், அரைக்காலம் என்பது அப்ப மொத்தம் எவ்வளோ, 3.5 வருஷம். 3.5 வருஷம் பத்தி இங்க பேசுது. நம்ம இந்த காலத்தினுடைய கணக்கு நம்ம கண்டுபிடிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இந்த திருவுக்கோள் இல்லைன்னா ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியாது. சரி, இப்ப அதுல 6வது வசனம் படிங்க. பாத்தீங்களா இங்க எவ்வளவு, 1260 அறுபது நாள், இது எவ்வளவு? மூன்றை வருடம். அப்புறம் பதிமூணாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் படி, போதுங்க அவ்வளவுதான். நம்மளுக்கு இந்த காலம் மட்டும் தெரிஞ்ச போதும், மற்ற விவரங்கள் அப்புறம் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இங்க எவ்வளவு மாதத்துக்கு வரும்போது? 42 மாதம், மூன்றே வருடம், 1260 நாலு, 42 மாதம். இது மூணுமே ஒண்ணுதானுங்களா? ஈக்குவல் எல்லாமே. கொஞ்சம் பாருங்க, கரெக்டுங்களா? மூன்றரை வருஷம், மூன்றரை வருஷம்னா எத்தனை நாள் நம்ம கண்டுபிடிக்கலாம்? இப்போ 1260 நாள் இருக்குது, இங்க 42, மூணுமே ஒன்று தானா? மூணுமே ஒன்று தான் இல்லைங்களா? இது எப்படி நம்ம நிரூபிக்க முடியும் அப்படின்னா, நம்ம இதை டிவைட் பண்ணி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். 1260 டிவைடட் பை 42 பண்ணாக்கா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ நாளுங்கிறது கண்டுபிடிக்கலாம். 1260 நாள், 42 மாதம், அப்போ எவ்வளோ வருதுண்ணா? எவ்வளோ வருது? 30 வருதுங்களா? கரெக்ட். அப்போ இங்க வந்து 30, அப்போ மூன்றரை வருஷம் என்று சொல்லும் போது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாள்? ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ நாளுங்க? இப்போ நம்மளுக்கு 365 நாள். இந்த கணக்கு நம்ம போஸ்ட் எடுத்துட்டு போது நம்ம கணக்கு, இங்க பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய கணக்கு? தீர்க்கதரிசியினுடைய கணக்கு இல்லைங்களா? எசேக்கியல் ஒரு தீர்க்கதரிசி, இப்ப யோவான் வெளிப்படுத்தல, அவர் யாரு? தீர்க்கதரிசி இல்லைங்களா? அப்ப தீர்க்கதரிசியினுடைய காலக்கணக்குகளை கண்டுபிடிக்கணும். இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு 365 கால் நாள் வரும் இல்லைங்களா? அதுதான் நம்மளுடைய கணக்கு. ஆனா தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி இல்லை. அதனாலதான் தேவன் என்ன பண்ணார்னா, மூன்று வகையில கொடுத்தாரு நம்பர். மூணுமே ஒண்ணுதான், ஆனா மூணையும் தனித்தனியா காமிச்சார். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி காமிச்சிருக்கலாம், மூணையும் தனித்தனியா காமிச்சார். 42 மாசம், 1260 நாள், மூன்றரை வருஷம், மூன்றரை வருஷம் எப்படி காமிச்சார்னா, தீர்க்கதரிசிக்கு ஒரு மாசத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சாக்க, அப்போ தீர்க்கதரிசிக்கு ஒரு மாசன்றது 30 நாட்கள் தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்கு ஒரு மாதம் 30 வரும், ஒன்னொரு மாதம் 31 வரும், 28 வரும், 29 கூட வரும் நம்மளுக்கு. ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கு அப்படி கிடையாது. தீர்க்கதரிசிகளுக்கு எல்லா மாதமும் 30 நாள் தான். அப்ப அப்படி இருக்கும்போது அதை காமிக்கிறதுக்காக தான் தேவன் இதை மூன்று வகையா காமிச்சார். அப்போ மூன்றரை வருஷம் என்பது எத்தனை நாள்னா, 1260 ஒரு வருஷத்துக்கு, அப்ப எவ்வளோ 30 நாள்னா 12 மாசத்துக்கு 360 இல்லைங்களா? 360 இன்னொரு இது வந்து 3 வருஷம் இன்டூ 3 இல்லைங்களா? அப்ப எவ்வளோ 80, அப்புறம் வரும் அரை வருஷம், அரை வருஷத்துக்கு எவ்வளோ? 6 மாசம் இல்லைங்களா? 6 3 18 8 8 16 1 1 2 1800 பாத்தீங்களா? இந்த 1260 வருதுங்களா? 1260. அப்ப தீர்க்கதரிசிகளுக்கு எப்போதுமே ஒரு மாசத்துக்கு எவ்வளவு நாள்? 30 நாள். தீர்க்கதரிசிகளுக்கு எப்போதுமே ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள்? 360. நிறைய பேர் இது யூதருடைய காலண்டர் நினைச்சுக்குவாங்க. யூதருடைய காலண்டர் கிடையாது. யூதருடைய காலண்டர், யூதர்கள் வந்து எதை வச்சு கால கணக்கு பண்ணுவாங்கன்னா, சந்திரன் வச்சு. நம்மளாம் சூரியன் வச்சு இல்லைங்களா? சூரியன் வச்சு பண்றோம். அவங்க யூதர்கள் சந்திரன் வச்சு பண்ணுவாங்க. ஆனா சந்திரன் வச்சு பண்ணும்போது 360 நாள் நினைச்சிருக்கிறாங்க நிறைய பேர். ஆனா 360 நாள் வராது, 358 வரும், 359 வரும். அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வாரத்துல அந்த பௌர்ணமி அல்லது வந்து அந்த அமாவாசை வந்துச்சுனாக்கா, அந்த ஒரு நாளை வந்து கணக்கு சேர்த்திட்டு அந்த அமாவாசையோ அல்லது வந்து பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகும்போது அங்கிருந்து 1 2 ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த இடையில எவனாவது பிறந்தாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்துக்கு ரொம்ப ப்ராப்ளம். அது அதுக்கு பேர் தான் எக்வினாக்ஸ். அதுக்கு பேர் இங்கிலீஷில் வந்து இக்வினாக்ஸ்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் என்ன சில பேர் நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா இரவு பகல் சமம் பண்ணுற வேலை அது, அதுதான் எக்வினாக்ஸ்ன்றது. அது அப்போ அப்படி பார்க்கும்போது 360 என்பது யூதருடைய காலக்கணக்கும் கிடையாது, நம்மளுடைய அந்த ரோமர்களுடைய காலக்கணக்கு. நம்மளும் இப்போ ரோமருடைய காலக்கணக்கு தான் போயிட்டுருக்குறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இதெல்லாம் யாருன்னா இந்த ரோம சக்கரவர்த்திகளுடைய பேர். அகஸ்ட சீசர் அப்படி தான் ஆகஸ்ட் வந்துச்சு. அதே போல ஜூலியஸ் சீசர், அதான் ஜூலை வந்துச்சு. பிப்ரவரினா அதுக்கு ஒரு ஒரு சீசருடைய பேர், ரோமர் சக்கரவர்த்தியுடைய பேர். அந்த கலண்டர் நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா யூதர்களுடைய கலண்டரும் தேவன் கொடுக்கறது இல்ல, மாறாக யாருடைய கலண்டர் அது? தீர்க்க தரிசிகளுடைய கேலண்டர். நமக்கு ஞாபகம் வைக்கணும், ப்ராஃபட்டிக் கேலண்டர். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த விஷயங்களை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை கண்டுபிடித்த பின்பு அப்போ தீர்க்க தரிசிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ எவ்வளோ நாளுங்க? 360 நாள். அங்கே தேவன் அவங்களுக்கு கொடுத்தாரு, உங்களை எத்தனை தரம் தண்டிப்பேன்னு சொன்னார், 7 காலங்கள் உங்களை தண்டிக்கிறேன். அப்போ ஒரு காலம் என்பது என்ன? ஒரு வருஷம். அப்ப 7 காலங்கள் என்று சொல்லும் போது 7 × 360 புரிஞ்சுங்களா? அப்ப 7 × 360 எவ்வளவு? 2020 வருடங்கள். 2520 வருடங்கள் உங்களை புறஜாதி ஜனங்களுக்கு கையில் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னாரு. இது நடந்துச்சா அப்படின்னு? ஆமா நடந்துச்சு. எப்படின்னாக்கா இது நாள் கணக்கில் எடுக்க முடியாது, மாறாக வருஷம். இப்ப ஆக்சுவலி இது வந்து 360 days. அப்போ 7 வருஷம், அப்போ 2520 days தான். ஆனால் டேஸ் வந்து என்னாகும்? ஆமாம், நாட்கள் தீர்க்க தரிசன வருடங்களாக மாறிவிடும். 2520 வருடங்கள். நீங்கள் 2520 நாட்கள் எடுத்தீங்கன்னா அந்த கணக்கே வராது, அப்படி ஒரு கணக்கே கிடைக்காது. 2520 வருஷங்கள். அப்போது சிதேக்கிய ராஜா பாபிலோன் ராஜாவினுடைய கையில் போன வருஷம் எந்த வருஷம் அப்படின்னு நம்ம சரித்திரங்கள் பார்க்கும்போது, ஏற்கனவே அந்த வகுப்பை நம்ம எடுத்துட்டோம். நேபுகாத்நேச்சார் இஸ்ரேலை முற்றுகை போட்டு அதை சிறைப்பிடித்த வருடம் கிமு, ஞாபகம் வச்சிருக்கீங்களா? இதெல்லாம் மேஜிக் நம்பர்ஸ் இதெல்லாம் பைபிள்ல சரித்திரங்களா? கரெக்ட். கிமு 606 விருதர் ரொம்ப நன்றி, ஞாபகம் வச்சிருக்காரு. கிமு 606 நேபுகாத்நேச்சார் வந்து அப்போ இந்த இஸ்ரேலை பிடிச்சாரு. அப்படி இருக்கும்போது 606 ஆரம்பமாச்சு புறஜாதி ராஜாக்களுடைய ஆளுகை இஸ்ரேல் மேல். அப்போ பாபிலோனிய சாம்ராஜ்யம் அது முடிந்து யார் வந்தாங்க? மேதோ பெர்சியா சாம்ராஜ்யம் அது முடிஞ்சு யார் வந்தாங்க? கிரேக்க சாம்ராஜ்யம் அது முடிஞ்சு யார் வந்தாங்க? ரோமர்களுடைய ரோமர்கள் முடிஞ்சு யார் வந்தாங்க? ஹோலி ரோமன் எம்பையர் இல்லைங்களா, பரிசுத்த ரோம ராஜ்யம். அந்த ரோமபுரியில் இருந்த அந்த கண்காணி ரிஷப் அவர் ஆட்சிக்கு வந்தாங்க. ரோமர்களுக்கு மேலே பேரரசுக்கு மேலே அவங்க உச்சாணிக்கு போயிட்டாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வருடங்கள் அவர்கள் ஆளுகை செய்தார்கள். அதுதான் இருண்டு யுகம்னு இந்த சரித்திரம் எழுந்தது. அவங்களுடைய ஆட்சி காலம் ஒரு காட்டாட்சி காலம், அந்த அது ஒரு பேய் ஆட்சின்னு சொல்றாங்க. டார்க் ஏஜஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு அவங்க எழுதுறாங்க. 1799 வரை அவங்களுடைய ஆட்சி நடந்தது. நெப்போலியன் போன பாட்டு வந்து அன்றைக்கு இருந்த அந்த அந்த பிஷப்பு லியோ அவர் போய், அதாவது போப் பயஸ் அதாவது பயஸ் 5th, 6th பயஸ் அவர் வந்து அவர் அரெஸ்ட் பண்ணார் 1799. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த சிலை இதில் காமிச்சார் தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு 10 விரல்கள். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ரோம பேரரசு முடிஞ்சு, பரிசுத்த ரோம பேரரசு முடிஞ்சு, அதுக்கப்புறம் 10 விரல்கள் என்பது என்னன்னா ஐரோப்பா தேசத்தில் இருந்த 10 கிறிஸ்தவ நாடுகள் காலனி ஆதிக்கம், உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கம். அதாவது பிரிட்டிஷ் எம்பையரு, போர்ச்சுகல் எம்பையரு, டச் எம்பையர், ஸ்பானிஷ் எம்பையர், ஜெர்மன் எம்பையர், இப்படிலாம் 10 நாடுகள் வந்து உலகம் முழுவதும் காலனி ஆதிக்கம் பண்ணினாங்க. அதுக்கப்போ என்னாச்சுன்னா அவைகளுக்கு ஒரு முடிவு எப்போ வந்துச்சு, எப்போ இந்த புறஜாதி ராஜாக்களுக்கு முடிவு வந்தது அப்படின்னாக்கா 2520 என்ன பண்ணுங்க, 606 கூட சேர்த்தணும் இல்லைங்களா. 606 புறஜாதி ராஜாக்களுடைய ஆளுகை தேவன் அனுமதித்தார் 2520. அப்போ 2520 கிபி வந்து, அதாவது 2520 சேர்த்துனாக்கா என்ன ஆகணும்? இது நம்ம ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா? கரெக்ட், 2520 கூட மைனஸ் பண்ணணும். நம்ம பண்ணாக்க கிபி வந்துடும் இல்லை. இது வந்து கீமு, கீமு என்ன பண்ணும் அப்படியே மைனஸ் பண்ணிடணும். அந்த கிறிஸ்துவுக்கு முன்னாடி இருக்கிற வருஷத்தை எடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக கிபி எத்தனை வருஷங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த வருஷம் வருதுங்க பார்த்தீங்களா? கிபி 1914. இந்த ஒரு வருஷம் நம்மளுக்கு கிடைக்குது. இந்த வருஷத்துக்கு இந்த வருஷம் வந்து முடிஞ்சிருச்சா இன்னும் வரலையோ? வந்து கூட முடிஞ்சிருக்குது. அப்போ இது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்ச வருஷமும் கூட இல்லைங்களா. அப்போ இந்த ஒரு வருஷத்துல தான் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. ஆமா, முதலாம் உலக போர் நடந்தது. ஐரோப்பா தேசங்கள் ஒன்று சேர்ந்து இந்த முதலாம் உலக போர் நடந்து முடியும் போது அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடந்துச்சுனாக்கா இந்த சாம்ராஜ்யங்கள் முடிவடைந்து விட்டது. அதாவது அவங்க நினைக்கவே இல்லை போருக்கு பின்பு அதே மாதிரி ராஜாக்கள் இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்க்காத அளவுக்கு உலகத்தில் ராஜாக்களுடைய வம்சங்கள், ராஜாக்களுடைய ஆட்சி முறை உடனடியாக முடிவுக்கு வந்துருச்சு. அப்படியெல்லாம் பேசறேன், அரண்மனை இரண்மனை எல்லாம் நொறுக்கப்பட்டது, எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் தேசங்களிலும் ராஜாக்களே கான் எங்கடா போயிட்டானுங்கன்னு பார்த்தா யாருமே இல்லைங்க உலகத்தில். அப்போ அந்த ஒரு பிரச்சனைகளின் மத்தியில் உருவானதான் கம்யூனிசம், ரஷ்யாவில் தோண்டி சேர்ந்த கம்யூனிசம். அப்போ இது என்ன சொன்ன 1914 தான் என்ன நடந்துச்சுனாக்கா இந்த புறஜாதி ராஜாக்களுடைய ஆளுகை முடிந்தது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்பீங்க, ஆனால் பிரிட்டிஷ் எம்பையர் எப்போ முடிஞ்சு? அப்போ 1914 முடிஞ்சா? அது ரொம்ப டைம் ஆச்சு இல்லைங்களா. இந்தியாவிலேருந்து அவங்க வெளியில் போகும்போது கூட 1947, இஸ்ரேலுக்கு வெற்றி கிடைச்சது கூட, இஸ்ரேலுடைய சுதந்திரம் கூட 1948. அப்போ அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் மேல் வந்து ஆளுகை 1914 புறஜாதிகளுடைய முடிஞ்சு வந்தாட்டா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் வந்து 1914 மிக முக்கியமான ஒரு பேச்சு நடந்துச்சு. கிபி 70 தேசத்தை விட்டு துரத்தப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் இந்த வருடம் வரைக்கும் எந்த விதமான நம்பிக்கையில் இஸ்ரேல் தேசம் உலக மேப்பிலேருந்து எடுத்துட்டாங்க, உலக மேப்பிலேயே கிடையாது. ஆனால் என்ன நடந்துச்சுன்னா 1878 ஒரு மூமெண்ட் இந்த உலகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த அதுக்கு பேர் பேர் என்னன்னா அதை பற்றி நம்ம வகுப்பில் படிக்க போகிறோம். இஸ்ரேல் சம்மந்தப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் வேணும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வைக்கல. 1877 பெட்டா டிக்வா மூவ்மெண்ட் அதுக்கு பேர். பெட்டா டிக்வா மூவ்மெண்ட்னா இஸ்ரேலர்களுக்கு மீண்டும் அவருடைய தேசம் கொடுக்கணுன்ற பேச்சு உலகத்தில் முதல் முதல் ஸ்டார்ட் ஆனது 1878. 1914 என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஜியோனிசம் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எடுத்த உடனே என்ன ஆகுது, எந்த ஒரு நாட்டுக்கு விடுதலை உடனே கொடுத்துட மாட்டாங்க, நைட்டோ நைட்டா. இப்போ நம்ம இந்திய தேசத்துக்கு சுதந்திர போர் எவ்வளோ வருஷம் நடந்துச்சு, 1857 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுதான் முதல் சுதந்திர போர். 1857 எங்க, 1947 எங்க, கிட்டத்தட்ட 100 போராடி பெற்றிருக்கிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது இஸ்ரேல் பற்றின பேச்சு ஒரு மூவ்மெண்ட்டு உலகத்தில் ஸ்டார்ட் ஆச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட், ஜியோனிசம் மூவ்மெண்ட்.